சாந்தி. எல்லாரும் குஷி குஷியா இருக்கீங்களா, குளிர்ச்சியா இருக்கிறீங்களா? 25/7/2018 இன்றைய மடலின் தலைப்பு, இனிமையான குழந்தைகளே. கள்ளங்கபடமற்ற பாபா பக்தர்களுக்கு பக்தியின் பலனை கொடுக்கிறதுக்காகவும், வருவது மற்றும் போவதின் வேறுபாட்டை சொல்லி முக்தி ஜீவன் முக்திக்கான ஆஸ்தியை கொடுக்கிறதுக்கும் வந்திருக்கிறாரு. பக்தியின் பலனை கொடுக்கிறதுக்கு தான் பாபா வர்றாரு. சோ வருவது போவதின் வேறுபாடு அப்படின்னா என்னன்றத நம்ம உள்ள பாக்கலாம் முரளியில. சரி, பக்தி கடுமையா பக்தி பண்ணிருக்கிறோம் அரைக்கல்பமா. சோ கூப்பிட்டோம் கூப்பிட்டோம் கூப்பிட்டோம், அவர் வரவே இல்லைன்னா வந்து எதுவுமே கொடுக்கலன்னா அது கூப்பிட வேண்டிய அவசியமே கிடையாது இல்லையா? சோ கூப்பிட்டதுக்கு அவர் வந்து வரவும் செய்யறாரு, அவர் நினைத்து தீவிர பக்தி செஞ்சதுக்கான பலனை கொடுக்கவும் செய்யறாரு. அதுதான் ஞானம். முக்தி ஜீவன் முக்தி ஆஸ்தியை கொடுக்கறாரு, அதுக்கான ஞானத்தை கொடுக்கிறாரு. கேள்வி, 21 பிறவிக்கான ராஜ்ய பதவியின் பிராப்தி எந்த குழந்தைக்கு ஏற்படுது? யாரு பிரஜை ஆகுறாங்க? ராஜ பதவி எந்த குழந்தை அடையுது? பிரஜை எந்த குழந்தை ஆகுது? 21 பிறவிக்கு யாரு அப்படின்னா, எந்த குழந்தை பாபாவுடைய நேரடி குழந்தையாகி முழுசா பாபா கிட்ட பலி ஆகுறாங்களோ, அதாவது முழுக்க முழுக்க அவர் வழிபடி நடக்கிறவங்க, அவங்களுக்கு தான் ராஜ பதவி பிராப்தி ஆகுது. மற்றபடி பாபா குழந்தை ஆனாலும் பாபா சொல்றத கேட்காம தன் வழிப்படி பிற வழிப்படி மன வழிப்படி நடக்கிற அத்தனை பேரும் மாட்டாந்த குழந்தைங்க தான், அவங்க பலி ஆகுறது கிடையாது பாபாவுக்கு. அதனால 21 பிறகு அவங்க பிரஜையாயிடுறாங்க. அது 21 பிறகு வருவாங்களே டவுட், வரும்போதும் பிரஜையா தான் வருவாங்க. நீங்க தான் ஸ்ரீமத் படி நடந்து உங்க யோக பலத்தின் மூலம் ராஜ்ய திலகத்தை அடையிறீங்க. சோ ராஜ்ய திலகம், ராஜ பதவி அடையணும்னா ரெண்டு, ஒன்னு நினைவு, நினைவே ஒரு ஸ்ரீமத் தான், முக்கியமான ஸ்ரீமத். அப்புறம் மற்ற ஸ்ரீமத் படி நடந்துட்டு இருக்கிறது, யோக பலம் மற்றும் ஸ்ரீமத். இது ரெண்டு படி நடக்கிறவங்கத்தான் ராஜ திலகத்தை அடையிறாங்க. மற்றபடி இங்க ஆயுதங்கள் கொண்டு ராஜ பதவி அடைய சண்டை போடல. புத்தியின் பலத்தின் மூலம் மாயை வெல்றீங்க, மாயை உங்க மனசு சலனம் அடைய வைக்க ட்ரை பண்ணுது. அப்படியே ஆடாம அசையாத அப்படியே தெளிந்த நீரோடைன்னு அடைய வகைகள் சொல்லுவாங்க, அந்த மாதிரி மனசு கொஞ்சம் கூட சலனம் இல்லாம வச்சிட்டீங்கன்னா என்ன அர்த்தம்? மாயை வென்றுட்டீங்கன்னு அர்த்தம். மாயை வென்றுட்டாலே உலகத்தை வென்றவர் ஆகிறீங்க, அப்படி ஆகணும். சோ இங்க புத்தியின் பலம், ஆயுதத்தின் பலம் கிடையாது. இந்த புத்தி சுத்தி என்ன நடந்தாலும் பக்தியில பாத்தீங்கன்னா நிறைய கோயில்கள்ல காலையில ஓம் ஓம் அப்படின்னு இருந்துட்டு சூப்பரா இருக்கும் அது கேட்கவே நமக்கு. ஓமும் சரி, அதே மாதிரி ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய. அப்ப நீங்க தனியா இருந்து எங்கயோ பக்கத்துல கோயில் ரொம்ப தூரத்துல ஓடினா கூட அது கேட்கும்போது உங்களுடைய, அதாவது நீங்க நிறைய எண்ணங்களோட இருப்பீங்க இல்லையா, அப்படியே அந்த எண்ணத்தை சாந்தம் படுத்தும், அஞ்ஞானத்திலேயே அதை அனுபவம் பண்ண முடியும். அந்த மாதிரிதான் நம்மளும் பண்ணும். அது எப்படி அந்த ஓம் ஓம்ன்றது வந்து உங்களுடைய மற்ற எண்ணத்தை அப்படியே மறக்க வைக்குதோ, அந்த மாதிரி ஓம்னா என்ன, நான் ஆத்மா தானே, திரும்ப திரும்ப நான் ஆத்மா அமைதியானவன், ஆத்மா அமைதியானவன், ஆத்மா அமைதியானவன், அந்த எண்ணத்தை எழுப்பிக்கிட்டே இருக்க இருக்க காமத்தை தூண்டக்கூடிய சூழ்நிலை வந்தாலும் நான் ஆத்மா அமைதியானவன் சலனம் அடைய மாட்டேங்க, கோபத்தை தூண்டக்கூடிய சூழ்நிலை வந்தாலும் நான் ஆத்மா அமைதியானவன் கோபப்பட மாட்டீங்க. சோ அப்படி அந்த மனச வந்து முழுக்க முழுக்க அந்த அப்படி ஒரு ஆனந்தம் உங்களுக்கு பிடிச்ச சின்ன வயசுலயோ எப்பயோ போன ஒரு அமைதியான நீர்நிலை நிறைந்த இடம் அது, கடலோ குளமோ ஏரியோ ஆறோ, இந்த இடத்துக்கு போகும்போது எவ்வளவு ஆனந்தம் இருக்கும் அதே ஆனந்த நிலை நாள் ஃபுல்லா மெயின்டைன் பண்ணணும் பாபாவை நினைத்து. அதுதான் புத்தியின் பலம், அதுதான் யோக பலம். அதன் மூலமா தான் உலகமே உங்களுக்கு கிடைக்குது. இதெல்லாம் எப்ப பண்றோம், காரியம் செஞ்சுக்கிட்டே, அடையாளிகள் மாதிரி தனியா போய் இருந்தல, காரியம் செஞ்சுக்கிட்டே குடும்பத்துல இருந்துகிட்டே, குடும்பத்துல வர அத்தனை தடைகளையும் இப்படி எதிர்கொண்டீங்கன்னா, அதாவது சாந்தமாகவே எதிர்கொண்டீங்கன்னா உலகத்தை வென்றவர் ஆகிடலாம். இதுதான் பாபாவுடைய மெயின் ஸ்ட்ரீம் இல்லையா. என்ன ஆனாலும் நீங்க அமைதியா இருங்க, விலகி இருங்க, சாத்திய பாரு. உங்க மனநில உள்ள செக் பண்ணிட்டு அது அமைதியா இருக்குதா, சுத்தி இருக்கிற சூழ்நிலை உங்களுக்கு ஆட்டம் காண வைக்குதா இல்ல, அது ஏமாத்துறது எப்படி பாரு அப்படி பாரு எப்படியும் பார்க்க. நீங்க பாட்டுக்கு அப்படியே அமைதியா இருங்க, நிரம்பி இருங்க, எல்லாம் கரெக்டா இருக்குதுன்னு இருங்க. அப்படி இருந்து நீங்க சேவை செய்றீங்கன்னா அது செம பவர்ஃபுல்லா இருக்கும். அந்த குழந்தைக்கு தான் 21 பிறவி ராஜ்ய பாக்கியம். இதுல கவனக்குறைவா இருந்தா பிரஜை ஆயிடுவாங்க. பாடல், கள்ளம் கபடமற்றவர் தனிப்பட்டவர். ஓம் சாந்தி. பாபா தான் கள்ளம் கபடமற்றவர், அவர் மாதிரி கள்ளம் கபடமற்றவர் யாருமே கிடையாது. மனிதர்கள் எவ்வளவு நல்லவங்களா இருந்தாலும் அவங்களுக்குள்ள சுயநலம் இருக்கும், பாபா கிட்ட அது கொஞ்சம் கூட கிடையாது. அதான் கள்ளம் கபடமற்றவர் தனிப்பட்டவர். ஓம் சாந்தி. அமேர் மனிதர்களுக்கும் ஒருத்தர எல்லோருக்கும் பிடிக்காது, ஆனா இறைவன் எல்லோருக்கும் பிடிக்கும். ஏன்னா அவர் கள்ளங்கபடமற்றவரா இருக்கிறனால. இப்ப நம்மளும் அவருடைய குழந்தைங்கன்னா அதே மாதிரி இருக்கும், தனியே திருணும் பாபா குழந்தைனா. ஓம் சாந்தி. பாட்டுல என்ன சொல்றாங்க பாத்தீங்களா, கள்ளங்கபடமற்றவர்ன்றாங்க. பக்தர்களை பாதுகாக்கக்கூடியவர், பாதுகாக்கக்கூடியவர்ன்னு சொல்றாங்களே, எதுல இருந்து பாதுகாக்கிறாங்க? அப்ப ஏதோ ஒரு ஆபத்து இருக்குது பக்தர்களுக்கு, அதுல இருந்து காப்பாத்துறாங்க, பக்தர்களை காப்பாத்துறாங்க. ஏன்னா அவங்கதான் ஆபத்துல மாட்டிக்கிட்டாங்க. காப்பாத்துறது யாரு, ஒரே ஒரு சிவ பாபா தான். ஆனா எவ்வளவு கலங்கப்பட மாட்டு இருக்காங்க, பாதுகாத்துட்டு அவர் பேர், அவர் இருந்த பேர் அடையாளமே தெரியாம தன்னை மறைச்சிக்கிறாரு. ஆனால் பக்தியில யார் கடவுள்னே தெரியாம பல மதங்கள் பல வழிகள், தேவதைகளை கும்பிடுறாங்க, சன்னியாசிகளை கும்பிடுறாங்க, இயற்கையை கும்பிடுறாங்க. கண்டிப்பா பக்தர்களுக்கு பக்தியுடைய பலன் கிடைக்குது, அதுதான் அவங்களை பாதுகாக்கிறது, ஆபத்துல இருந்து பாதுகாக்கிறது தான் பலன். அது எப்படி, ஞானத்தின் மூலமாக, ஞானத்தை தாரணை செய்யறதன் மூலம் அவங்க பாதுகாக்கும் தங்களை தங்களை பாதுகாத்துக்கிட்டோம். முயற்சி பண்றாங்க தானே, எவ்வளவு கடுமையான பக்தி பண்றாங்க இல்லையா, சோறு தண்ணி இல்லாம விரதம் அறுக்கிறாங்க, பஜனை பாடுறாங்க, அடகு குத்துறாங்க, என்னென்னமோ பண்றாங்க. அந்த முயற்சிக்கான பலன் கிடைக்குது. ஏன்னா முயற்சி இருந்தா அதுக்கு கண்டு முயற்சி முயற்சியுடைய ரிகழ்ச்சி அடையறாங்களே, அதுதான் சட்டம் விதி. இறைவனை நினைத்து பண்ண முயற்சி மட்டும் வீணாயிடுமா? ஏதோ ஒரு காட்சி தெரியணும் அப்படின்னு தீவிர பக்தி பண்றவங்களுக்கு அந்த காட்சியும் தெரியுது, ஆனா உண்மையில அங்க எதுவும் கிடையாது. உட்காருன்னா உனக்கு தெரியாமலே பண்ணாலும் அந்த முயற்சிக்கும் பலன் உண்டு. நீங்க நினைக்கிறது தப்பாவே இருந்தாலும் உங்க நம்பிக்கைக்கும் ஒரு பலன் இருக்கு, எவ்வளவு ஆச்சரியமா இருக்கு பாரு. ஆனா இப்ப முயற்சி பண்ற அத்தனை பேரும் அசுர சம்பிரதாயத்தினரை சார்ந்தவர்களா இருக்கிறாங்க. முயற்சி செய்ய வைக்கிறவங்களும் அசுர சம்பிரதாயத்தினராகவே இருக்கிறாங்க, அதனால எல்லாமே வெயிலுக்கு இழைத்த நீர் மாதிரி வேஸ்ட் ஆகுது தவறான வழியில. சோ அது எல்லாமே துக்கத்தை தேடிக்கொள்ளக்கூடிய வழியாகவே இருக்கு. அப்ப நல்ல வழியில இந்த அசுர கூட்டத்தை முயற்சி செய்ய வைக்கிறதுக்கு ஒருத்தர் வேணும். ஆனா இங்க ஒருத்தர் கூட அப்படி கிடையாது, ஒரே ஒரு கள்ளங்கபடமற்ற தந்தை தான் உண்மையான முயற்சி செய்ய வைக்கிறார், நல்ல வழி உயர்த்தக்கூடிய முயற்சி செய்ய வைக்கிறார். மற்றபடி எல்லைக்குட்பட்ட தாய் தந்தையா இருக்கட்டும், டீச்சரா இருக்கட்டும், அவங்க எல்லைக்குட்பட்ட முயற்சியை தான் செய்ய வைப்பாங்க. ஏன்னா இந்த பிறவில நீங்க நல்லா இருக்கிறதுக்கான வழியை வேணா சொல்லலாம், அது கூட இந்த பிறவின்னு சொல்ல முடியாது, இந்த நொடின்னு வேணா சொல்லிக்கலாம். இல்ல இப்ப எதுவும் கிடைச்சா சந்தோஷம் நினைக்கிறீங்களோ அது கிடைச்சதுனாலே பின்னாடி நீங்க வருத்தப்பட வேண்டியது இருக்கும். எல்லைக்கு அப்பாற்பட்ட ஞானத்தை யாருமே கொடுக்க முடியாது. உதாரணத்துக்கு அந்த எல்லைக்குட்பட்ட தாய் தந்தை பண்ற முயற்சி பாத்தீங்கன்னா, ஒரு பிரதர் கல்யாணம் ஆகி கல்யாணம் அப்பா அம்மா தான் பண்ணி வைக்கிறாங்க, பையன் நிறைய சம்பாதிக்கிறான், நமக்கு ஒரு வாரிசு வேணும், சந்தோஷமா இருக்கும் பண்ணி வைக்கிறாங்க. இந்த பொண்ணு வந்து பயங்கர பிரச்சனை பண்ணி அப்பா அம்மாவை கணப்பணம் பேசி அப்படி இப்படின்னு போய் பிரிஞ்சே இருக்கிறான். பிரிஞ்சு இருக்கும்போது இவங்க சொல்றாங்க, அப்பா அம்மா பேசாம வேற ஏதாவது ஒரு வேலைக்காரி அந்த மாதிரி ஒரு பொண்ணை வந்து அந்த பொண்ணு மூலமா நீ குழந்தை பெற்றுக்கோ. இத கொஞ்சம் தப்பா சொல்லுவாங்க, அதை நான் இங்க சொல்லல இல்லையா, அப்ப அதுக்கு என்ன அர்த்தம் இல்லையா, உனக்குன்னு ஒரு வாரிசு வேணும், அப்பா அம்மா பண்ண வைக்கிற முயற்சி பாத்தீங்களா, எல்லைக்குட்பட்ட முயற்சி செய்ய வைக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, ஏற்கனவே அனுப்புனதே அவன துக்கத்தை தள்ளுது, இன்னும் துக்கத்துல போறதுக்கானது. இந்த எல்லைக்கு அப்பாற்பட்ட ஞானத்தை எந்த மனுஷனும் கொடுக்க முடியாது. இன்னொரு விஷயம், எல்லைக்குட்பட்ட முயற்சி ஏன் தெரியுமா சொல்றாங்க, அத நல்ல வழியாவே கூட இருக்கட்டும், டாக்டர் ஆக்குறாங்க, இன்ஜினியர் ஆக்குறாங்க, ஆகிட்ட செத்துட்ட அடுத்த பிறவி மறுபடியும் எல்கேஜி போய் ஏபிசிடி தானே படிப்பா, அடுத்த பிறவில அப்படியே பிறந்த உடனே டாக்டர் ஆவா இருப்ப, மறுபடியும் முயற்சி செய்வ. எல்லைக்குட்பட்ட முயற்சி. பாபா ஸ்மார்ட் மைண்ட், ஒரே தடவை நீ முயற்சி பண்ண, 21 பிறகு நீ எந்த முயற்சியும் பண்ணத்தாள், எவ்வளவு சூப்பர் இல்ல, எவ்வளவு. அப்ப அவர் வழிபடி நடக்கிறவங்க தானே புத்திசாலி, இப்ப அவருக்கு பலி ஆகிறவங்க தான் புத்திசாலி. வக்கீலாவே நிலைச்சு எல்லா பிரிவிலும் இருந்துட முடியாது, மறுபடியும் அவங்க முயற்சி செய்யணும், அது கூட ஆவாங்களான்னு தெரியாது. சோ எதிர்காலத்துக்கு பலன் அடைகிற மாதிரி அடுத்த பிறவிக்கு பலன் அடைகிற மாதிரி அவங்க எதையுமே செய்யறது கிடையாது, அவங்கள யாரும் செய்ய வைக்கிறதும் கிடையாது. ஒரு பக்தியே தீவிரமா பண்ண கூட அடுத்த பிறவில மறுபடியும் குருவை தேடிதான் போகணும். அவரு அந்த நேரம் வந்து பாருங்க, ராகவேந்திரர் எடுத்துக்கலாம், ராகவேந்திரர் பெருசா இதை அடைஞ்சாரு அதை அடைஞ்சாரு சொல்றாங்க ராகவேந்திரர் அல்ல, ஆனா அடுத்த பிறவி ஒண்ணுமே தெரியாம தான் இருப்பாரு, மறுபடியும் ஏதாவது குருவை தேடிதான் போவார். கல்லங்கபடமற்ற பாபா சத்குருவா இருக்கிறாரு. என்ன குரு? சத்தியமான குரு. ஏன்? ஏன்னா அவரு வாயிலிருந்து சத்தியம் மட்டும்தான் வரும், அவரு தான் சத்தியமான கதைய சொல்ற, சத்தியமான வழிய சொல்ற. சத்குருவுடைய வழிதான் சத்தியமான வழி, இதன் மூலமாக முக்தியின் முக்தி சத்தியமா கிடைக்கும். இது நரன்ல இருந்து நாராயணன் ஆக்கிற வழி, சிவபாபாவுடைய வழி. கல்லங்கபடமற்ற பாபா வருவது போவதின் ரகசியம், ஆதி மத்திம அந்திமத்தின் ரகசியம் எல்லாத்தையும் புரிய வைக்கிறார். வேற யாருமே முக்தி தாமம் மற்றும் ஜீவன் முக்தி தாமத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறதே இல்லை. முக்தி தாமத்துடைய யஜமான பரந்தாமத்துல இருக்கக்கூடிய பரமபிதா பரமாத்மா. இப்ப குழந்தைங்களுக்கு வழி கிடைக்குது, இவர் தந்தையாக ஆசிரியராக குருவா இருக்கிறாருன்னு பாபா பல முறை புரிய வச்சிருக்கிறார். ஒருவேளை கிருஷ்ணர் பகவானா இருந்தார்னா அவர் முரளி மட்டும் வாசிச்சாரா என்ன, அதாவது புல்லாங்குழல் மட்டும் வாசிச்சாரா என்ன? ஏன்னா முரளினா புல்லாங்குழல் ஹிந்தியில. ஸ்ரீகிருஷ்ணருடைய தந்தை ஆசிரியர் சத்குருன்னு கூட யாரும் சொல்ல மாட்டாங்க. ஸ்ரீகிருஷ்ணரை வந்து தந்தை டீச்சர் சத்குருன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. இப்ப பாபா சத்தியமான வழிய சொல்றாரு அப்படின்னா பொய்ய விட்டுணும் தானே. குருகுல் துவாபரத்துல இருந்து வர ஆரம்பிக்கிறாங்க. சத்யுகம் ஸ்ரேத்தா யுகத்துல குரு கிடையாது. தாய் குரு ரூபத்துல அமர்ந்து ஞான அமிர்தம் கொடுத்து சொர்க்கத்தை உருவாக்குறார். பிறகு அங்க குருக்கான அவசியமே இருக்கிறது கிடையாது. இப்ப பாருங்க குழந்தைகளாக உங்களுக்கு எவ்வளவு நல்ல வழி கொடுக்கற. ஐந்து விகாரங்கள் மேல வெற்றி அடையுங்கள், பிறகு ஸ்ரீகிருஷ்ணருக்கு சமமா தேவதை ஆகுங்க அப்படின்னு அனைவரையும் பாபா யுத்த மைதானத்துல நிறுத்தி இருக்கிறார். இந்த ஸ்ரீகிருஷ்ணர் மாயையை வென்றவர் ஆகி உலகை வென்றவர் ஆகிறாரு, அதாவது உலகத்தின் இளவரசன் ஆனாரு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு பாபா வந்து அந்த ஸ்ரீகிருஷ்ண படத்தை கையில வச்சு புரிய வைக்கிறாராம். நாம யுத்த மைதானத்துல இருக்கிறோம் அப்படின்னு குழந்தைங்களுக்கு தெரியும். மாயையை வென்றவர் உலகை வென்றவர் ஆகணும். கிருஷ்ணர் நாராயணர் ஆகிறது கூடவே முழுமையான ராஜ்யமும் உருவாகுது அப்படின்னா அவங்க அனைவரும் கண்டிப்பா யுத்த மைதானத்துல இருந்து மாயை மேல வெற்றி அடைஞ்சிருக்கணும். 5000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஸ்ரீகிருஷ்ணர் கூட தன்னுடைய கடைசி பிறவில யுத்த மைதானத்துலதான் இருந்தார். அதே மாதிரி இப்ப இவரும் இந்த பிரம்மாவும் யுத்த மைதானத்துல இருக்கிறார். நீங்களும் அவரோட யுத்த மைதானத்துல இருக்குங்க. 5 விகாரங்கள் மீது வெற்றி அடைந்து நீங்க இப்படி ஆகணும். இதுக்குதான் நாராயணின் அஷா, அதாவது நாராயணன் ஆக போறன்ற அந்த மகிழ்ச்சின்னு சொல்லப்படுது. மாயையை வென்றவர் உலகை வென்றவர் ஆகணும். இது எவ்வளவு சகஜமான விஷயம். ஒரே ஒரு திரௌபதி மட்டும் இல்ல, அனைத்து மாதர்களும் திரௌபதிகளாக இருக்கிறாங்க. எல்லோரையும் சத்தியுகத்துல ஆடைகளை இழந்து போவதிலிருந்து காப்பாற்றுகிறார். அங்க யாரும் விகாரத்தில் போவதில்லை. மனிதர்கள் சொல்லுவாங்க அப்படின்னா குழந்தை எப்படி பிறக்கும், அதுவும் தூய்மையான உலகம். சன்னியாசி மக்கள் வீடு வாசலை துறந்து போறதுனால உலகமே முடிஞ்சு போச்சா என்ன? உலக மக்கள் தொகை அதிகரிச்சுட்டே தானே இருக்குது. தூய்மை நல்லதுன்னு சன்னியாசிகளுக்கு தெரியுது. விகாரங்களை சன்னியாசம் செய்யறது நல்லது. சன்னியாசம் செய்யறவங்க கிட்ட சன்னியாசம் செய்யாதவங்க தலைவணங்குறாங்க. சன்னியாசம் செஞ்சவங்கள குரு ஆக்கிடுறாங்க. இங்க உண்மையான சத்குரு மூலம் இந்த மாதர்கள் குரு ஆகிடுறாங்க. அவங்களுடைய வெற்றி மாலை தான் உருவாக்கப்பட்டிருக்கு. பாபா சொல்றாரு நீங்க படிச்சு பதவி அடையுங்க. இப்ப பாபா நம்மள ஸ்ரீகிருஷ்ணர் மாதிரி ஆக்குறதுக்காக யுத்த மைதானத்துல நிறுத்தி இருக்கிறார். ஸ்ரீகிருஷ்ணருடைய முழு ராஜ்யமும் இப்ப யுத்த மைதானத்துல நின்றுட்டு இருக்குது. அந்த ராஜ்யத்துல இளவரசன் இளவரசியாக ஆவாங்க தானே. இப்ப ராஜா மகாராஜா என்றோ இளவரசன் இளவரசி என்றோ யாருமே கிடையாது, சொல்லவும் முடியாது. இப்ப உங்களுக்கு பாபாவுடைய தெய்வீக வழி கிடைக்குது. மாதர்களுக்கு ஞான கலசம் கிடைச்சிருக்குது. பாபா சொல்லுறேன் சத்தியமான கதைய சொல்ற, இந்த சத்தியமான கதைய சொல்றதா சத்யநாராயணன் கதை. மகாபாரதத்துல ராமாயணத்துல பாத்தீங்கன்னா லவகுசாவுக்கு வசிஷ்ட முனிவர் கதை சொல்லுவார். அவங்க அப்பா அம்மாவுடைய கதை, அதாவது அவங்களுடைய கதை, அவங்க வாழ்க்கை கதை. இதன் மூலமா தான் முக்தி ஜீவன் முக்தி அடையிறோம். எப்படி முக்தி அடையிறோம், எப்படி முக்தி அடையணும், முந்தைய கல்பத்துல எப்படி அடைஞ்சீங்க, ஜீவன் முக்தி எப்படி அடைஞ்சீங்க அப்படின்னு சொல்லி இப்பவும் அதே மாதிரி அடைங்க, நாராயணன் ஆவீங்க, நரணன்னு நாராயணன் ஆவீங்க, அதுக்கான வழிய சொல்ற. இப்ப இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அந்த இறுதி நாள் நியாய தீர்ப்பு நாள் நிறைய பேருக்கு அது ஒரு டவுட்டா இருக்கு, அது எப்படி இருக்கும் எப்படி இருக்கும். ஒண்ணு பாபா தர்மராஜபுரின் தனியா கிடையாது, ஆனா தர்மராஜர் தண்டனை உண்டுன்ற அப்ப அப்பப்ப நடக்கிற சம்பவங்கள் அது. இப்ப பாத்தீங்கன்னா டிவில கலர்ஸ் தமிழ்ல பாத்தீங்கன்னா சனி சங்கடம் தீர்க்கும் சனீஸ்வரன் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் போடுறாங்க. சோ இந்த வீடியோ நீங்க எப்ப பாப்பீங்கன்னு தெரியல, ஆனா இன்னைக்கு வரும் அப்படி இல்லைன்னா ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை போடுவாங்க திரும்பி. அதுல பாத்தீங்கன்னா அந்த சனி அவர் வந்து ஒரு அகங்காரத்தின் உச்சத்துக்கே போயிடுவார் ராகுவோட தொடர்புனால. நல்லவனா இருப்பாரு ஆனா அந்த அவர் அகங்காரம் வந்துடும், தேவர்களை சிறைப்பிடிப்பாரு, அது அப்படியே போயிட்டே இருக்கும் உச்சத்துக்கு. சிவனால தாங்க முடியாது, கடுப்பையா சிவனே வந்து அவரை கொலை பண்ண வருவார். அப்பதான் அப்படியே சிவனே கோபப்படுறாருன்னு போதுதான் அப்படியே உட்காருவார் சனி, உட்கார்ந்து அப்படியே சரணாகதி ஆவாரு. நீ நடிக்காத, உன்னோட பொய்யான பணிவு எனக்கு தேவையில்ல, வா எல்லாரையும் சண்டை போட்டல என் கூட சண்டை போடுன்னு சிவன் சொல்லுவார். இப்ப கம்னே இருப்பாரு சரின்ட்டு அந்த ஈட்டியால குத்த வரும்போது மற்ற மும்மூர்த்திகள் விஷ்ணு அவங்களும் அவர் மேல கருணை காட்டுங்க அப்படின்னும் போது அப்ப சனி சொல்வாரு, நான் எந்த தப்புமே பண்ணல, நான் வந்து என்னுடைய அம்மாவுக்கு நடந்த கொடுமை என்னுடைய சுயநினைவை இழக்க வச்சிருச்சு, புத்தியை இழக்க வச்சிருச்சு, அதனாலதான் மற்ற அனைத்து தப்புகளும் நான் பண்ண ஆரம்பிச்சேன். இப்ப சொல்லுங்க எங்க அம்மா ரொம்ப நல்லவங்களாச்சு, ஏன் அவங்கள கொலை பண்ற அளவுக்கு பாத்துட்டு நீ கம்னு இருந்தே, அவங்களும் சிவ பக்தர் தானே. அப்ப வந்து சிவன் சொல்லுவார், சரி நான் உனக்கு பதில் சொல்றேன்ட்டு அப்ப சொல்ற, அவங்க இப்படி இருந்தாங்க, அவங்களே போகணும்னு நினைச்சாங்க அதனாலதான் போனாங்க அப்படின்னு ஒன்னு ஒன்னா ஒரு ஒரு கேள்வியும் அவர் கேட்க கேட்க இவர் சொல்லிக்கிட்டே இருக்காரு. சோ அவங்க ஹடயோக முறையில அந்த ஏழு சக்கரம் இருக்குல்ல, சோ அப்படி ஒரு ஒரு சக்கரமா வர மாதிரி அப்ப இறைவனை நினைக்க நல்ல. அப்ப வந்து இவர் சொல்லத்துல அந்த பழைய நினைவுகள் சனியுடைய வாழ்க்கையில நடந்த அந்த நினைவுகள் வந்துகிட்டே இருக்கு. சோ என்னால முடியல, நான் அமைதியாட்டு இருக்கேன், நான் பயமா இருக்கிறேன், நீ பயத்தை வென்றுடு அப்படின்ட்டு ஏதோ ஒண்ணு வரும். அப்படியே ஒரு ஒரு சக்கரமா அப்படியே கலந்து போகும், நான் நம்பிக்கையிட்டு இருக்கேன், நீ நம்பிக்கையின்மை விட்டுடு. சோ ஏன்னா கடைசி நேரத்துல பாத்தீங்கன்னா நமக்கு முக்தி சாந்தமா தான் ஆத்மா போகும் மேல, அதாவது உடலை விட்டு பிரியும்போது அசாந்தியா இருக்கும், ஆனா இங்கேதான் சுத்தம் சாந்தி ஆனாதான் அங்க போக முடியும், அங்க போய் சாந்தி அடையறதுல இங்கேயே சாந்தி ஆனாதான் போக முடியும் யாரா இருந்தாலுமே. அப்ப இதெல்லாம் நடக்குது. அப்ப ஏன்னா இப்பவே நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் நிறைய பேர் சொல்றாங்க, ஆத்மா அப்படி வெளியில வந்தாலே அந்த ஃபுட்ட பிளாஷ்பேக் மாதிரி செஞ்சு தப்ப எல்லாம் டக் டக் டக்கு ஞாபகம் வருதுன்றாங்க. அப்ப அது போய் இன்னொரு பிறவி எடுத்தது, இங்க பிறவியும் எடுக்காம சுத்தும்போது அந்த வலி வேதனை எப்படி பாபா பண்ணுவாருன்றது தெரியாது, ஆனா இங்கேயே அடியும் கொடுத்து தண்டனையும் கொடுத்து ஏன்னா பண்றது பாபா, அதான் பாபா சொல்லுவாரு நீ இங்க வந்து ஒருத்தருக்கு துக்கம் கொடுக்கலாம், தர்மராஜர் முன்னாடி நிற்கும் போது உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாதுன்ற. இப்ப உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா ஒரு நிறைய நாடுகள்ல பாத்தீங்கன்னா அந்த பிரசிடென்ட் சிறைப்பிடிப்பாங்க, வல்லரசு நாடுகள் அவங்க ரொம்ப ஏதோ பண்றாங்க அல்லது பெட்ரோலுக்காக எதுவோ பிடிக்கிறாங்க. அப்ப பிடிக்கும் பொழுது பாத்தீங்கன்னா அவ்வளவு சாந்தமா இருப்பாங்க. சோ அப்ப அதுக்கு உதாரணமா சதாம் ஹுசேன் சொல்லலாம், குவைத்துல ஆண்டாரு, அவர் எப்படி ஆண்டார் அதை பத்தி நம்ம போத்தல, பட் ஆனா பிடிக்கிறாங்க அமெரிக்காக்காரங்க பிடிக்கிறாங்க, மிலிட்ரி பிடிக்குது. ஆனா அதுக்கு முன்னாடி வர நல்லா எதிர்த்து கொஞ்சம் கூட அமெரிக்கா வார்னிங் கொடுத்தது எதுக்கும் பயப்படாம சண்டை போட்டுருந்தாங்க, பட் சுத்தி வளைச்சிட்டாங்க, வளைச்சதுக்கு அப்புறம் அவர் போய் தலைமறைவா இருக்கிறார். சோ ஒரு வாரத்துல அவரையும் பிடிக்கிறாங்க. ஆனா அந்த டைம் வந்து அவர் எந்த எதிர்ப்பும் காட்டல, அவர் சுரங்க பாதையில இருக்கிறாரு வந்துட்டாங்கன்னு தெரிஞ்சிச்சு, அவர் அமைதியாவே இருக்காரு. சோ அவரு அந்த தூக்குல போடுற வரைக்குமே பாத்தீங்கன்னா அவர் அப்படியே சாந்தமாவே இருக்கிறார். இந்த கோபம். அப்ப அந்த டைம்ல அவருக்குள்ள எல்லாமே இல்லையா, உள்ளுக்குள்ள இருந்தது ஏதோ பண்ணிருக்கலாம். ஏன்னா நிறைய பேர் அவர் தப்பு பண்ணாருன்னு சொல்றாங்க, நிறைய பேர் கொலை பண்ணாருன்னு சொல்றாங்க. சோ இது எல்லாமே மைண்டுக்குள்ள வரும். அப்ப என்ன ஆகுதுன்னா, அதுக்கு நடந்த தண்டனை கட்சி நேரம் எல்லாம் பாத்தீங்கன்னா வெறும் குரான் மட்டும் தான் படிச்சுட்டு இருந்தாரு அப்படின்றாங்க. சோ இந்த மாதிரிதான் ஆகும். அது வந்து நம்ம செய்தது எவ்வளவு பெரிய தவறுன்னு அந்த நேரம் உணர்வு இருக்கும். அதுல பாத்தீங்கன்னா சனி எல்லாரும் சொல்லுவாங்க, நீ பண்றது தப்பு மாறு மாறு, நான் நினைச்சதுதான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. கடைசி நேரத்துல அப்படியே சிவன் வந்தோன்னா அப்படியே சரணாகதி ஆகி நான் தப்பு பண்ணிட்டேன் எல்லாரும் மன்னிச்சிருங்க அப்படின்னு. சோ அப்ப அந்த அப்பதான் ஆத்மா வந்து அப்படியே அமைதி அடையும். அமைதி அடைஞ்சாதான் ஆத்மா போக முடியும். சோ அது வந்து அது ரொம்ப முக்கியமான சீன், முடிஞ்சா அது பாருங்க. சரி, சோ முக்தி தாமம், ஜீவன் முக்தி தாமம் போற வழிய பாபா தான் சொல்ற. ஆனா அது அழகா வெளிப்படுது. பட் அவங்களுக்கு அது துல்லியமா தெரியாது, யாருக்கும் நடந்ததுன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் நமக்கு நடக்க போகுதுன்னு தெரியல யாருக்கும். சோ முக்தி தாமத்தின் எஜமானர் முக்தி தாமத்துலதானே இருக்கணும், அவர் தான் பரமாத்மா. சோ அங்க வர்றதுக்கான வழி அவரு தான் சொல்ல முடியும். இல்ல அங்க இருக்கிறவங்களுக்கு தான் அங்க இருக்கணும்னா நீ என்ன பண்ணணும், எப்படி இருந்தா அங்க இருக்க முடியும் சொல்றாரு. அப்படி இருந்து இங்கே அப்படி இருந்து காட்டி அங்க வா அப்படின்னு வழி சொல்றாரு. அது மாதிரி அவரு படைக்கக்கூடிய சொர்க்கம் அதுல எப்படி இருக்கணும்னு அவருக்குதான் தெரியும். இப்படி இருந்தா நீ அங்க போவ, அப்படி இரு, ஏன்னா அங்க அப்படிதான் இருப்பீங்க அப்படின்னு வழி கொடுக்கிறார். சோ அதனால இவரு தான் நமக்கு உண்மையான அப்பா, டீச்சர், சத்குரு. சரி, கிருஷ்ணரை பகவான்றீங்களே, கிருஷ்ணர் என்ன பண்ணார், வெறும் முரளி வாசிச்சுட்டே இருந்தாரா எப்படி சூப்பரா கேக்குறப்பா? புல்லாங்குழல் வாசிக்கிட்டே இருந்துட்டா கடவுளா? கடவுள் அதான் பண்ணுவாரா? சூப்பரா கேக்குறப்பா. ஆனால் கிருஷ்ணரை யாரும் அப்பான்னு சொல்ல மாட்டாங்க, டீச்சர்னு சொல்ல மாட்டாங்க, சத்குருன்னு சொல்ல மாட்டாங்க. இப்ப சத்தியமான வழிய சிவன் சொல்ற, இப்ப சொல்ற நிச்சய புத்தி வந்துருச்சு. சத்தியம் உண்மை, உண்மையை சொல்ற, மற்ற எல்லாமே போயிடும். அப்ப விட்டுட வேண்டியதுதானே? அப்ப ஒரு சிஸ்டர் வந்து ஒரு ஏதோ ஒண்ணு, பிரதர் இது உண்மையா அப்படின்னா உண்மையான்றாங்க. ஆடியோ கிளிப் பண்ண யாரோ பக்தி மார்க்கத்துல யாரோ ஏதோ அந்த அம்மாவாசை வீரதம் ஏதோ பத்தி பேசுறாங்க. இங்க உண்மையை சொல்லிட்டு போய் விட்டுறதுன்னா இங்க உங்களுக்கு எதுவுமே கொடுக்கல. உங்களுக்கு ஐந்து விகாரங்களை வீரதம் இருக்கணும், அதுல இருந்து வெளில வரணும், அவ்வளவுதான். பாபா நினைவுல இருக்கணும், யாருக்கும் துக்கம் கொடுக்குது, சிம்பிள், முடிஞ்சு போச்சு. மத்த எதுவுமே நீங்க பண்ண தேவையில்லை, மற்றது எதுவும் கேட்டு நேரத்தையும் வீணாக்க தேவையில்லை. துவாபர யுகத்துல இருந்து இந்த குருக்கள் எல்லாம் வராங்க, மனித குருக்கள் எல்லாம். அவங்க எல்லாமே போய் தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. சத்தியுகத்துல தயுகத்துல அவங்களுக்கு வேலையே கிடையாது, அவங்க இல்லவே இல்லை. சிவபாபா தான் தாய் ரூபத்திலையும் குரு ரூபத்திலையும் உட்கார்ந்து ஞான அமிர்தத்தை ஊட்டி விட்டு சொர்க்கத்தை உருவாக்குற, சொர்க்கத்துக்கு நம்மள தயார்படுத்துற, சொர்க்கத்தையும் உருவாக்கி அங்க ஆள்றதுக்கு நம்மளையும் தயார்படுத்துற. அங்க உங்களுக்கு ஞானத்தை போதிக்க எந்த குருவோடைய அவசியமும் கிடையாது. பாபா ராணிதாஸ் சொன்னாரு, ராமருக்கு வசிஷ்டர் குருவா, ராமர்னா அவ்வளவு முட்டாள. கடவுள் கிட்ட ஞானத்தை படிச்சவன் ஒரு மனுஷங்கிட்ட ஞானத்தை கேட்கிற அளவுக்கு முட்டாள. எப்படி கேக்குறப்பாங்க பாருங்க, த்ரேதாயுகத்துல இருக்கிற ராமர் இன்னொரு மனுஷங்கிட்ட ஞானத்தை எடுத்தான்றது பாபாவுக்கு நிந்தனைன்றது. அப்ப இப்ப நீங்க பாபாவுடைய ஞானத்தை கேட்டு மனித வழியை ஃபாலோ பண்ணீங்கன்னா, இறைவனுடைய ஞானத்தை ஃபாலோ பண்ணலாமானே நீங்க மனிதர்கள் கிட்ட கேட்டீங்கன்னா, இப்ப உண்மையிலே இறைவனுக்கு நிந்தனை அது, அவசியம் கிடையாது. இறைவன் வந்துட்டாரு. சோ இப்பத்துல இருந்து சத்தியுகத்தை விட உயர்ந்த யுகம் இது. அப்ப இந்த யுகத்துல இறைவன் வழியை விட்டு மனிதர்கள் வழிபடி நடந்தீங்கன்னா எவ்வளவு பெரிய நிந்தனை பெற. மனித குருக்கள் அவசியம் கிடையாது, சொர்க்கத்துல சொர்க்கம் இப்பவே ஸ்டார்ட் ஆயிடுச்சு இல்லையா, 21 பிரிவுனா இதுல இருந்தேதான். குழந்தைகளுக்கு உங்களுக்கு எவ்வளவு நல்ல வழியை கொடுக்கற 5 விகாரத்தை வெற்றி அடையுங்கள்ன்றோம், அதுதான் எதிரி. வேற யாருமே உனக்கு எதிரி கிடையாது, மற்றதெல்லாம் எதுவுமே பாக்காது. 5 விகாரங்கள், அவன் இப்படி பண்றான், அவன் இப்படி பண்றான்னு உள்ள உனக்குள்ள ஏதோ ஒன்னு ஆகுது பாரு, அதை வெல்லு. அவன் இப்படி பண்றான்ற அந்த உணர்வே இல்லாம கஷ்டதான் பண்றான்ற எண்ணம் வந்துச்சு அப்படின்னாதான் நீ சமமா இருக்கிற, உனக்குள்ள விகாரம் இல்லைன்னு அர்த்தம். ஐயோ அவங்க இப்படி ட்ரெஸ் போட்டு போறாங்க, அவங்க எப்படியாவது போட்டு போறாங்க, ஆனா இப்படி போட்டு போறாங்கன்னு உனக்குள்ள ஒரு சஞ்சலம் ஆகுது பாரு, அது சுத்தமா இல்ல அப்படின்னா நீ விகாரத்தை வென்றுட்டேன்னு அர்த்தம். 5 விகாரங்களை வெற்றி அடையுங்க. எவ்வளவு அற்புதமான வழி கொடுக்கிறார் பாபா. ஸ்ரீகிருஷ்ணருக்கு சமமான தேவதையாகுங்க அப்படின்னு எல்லோரையும் ஸ்ரீகிருஷ்ணர் இருக்கிற அதே யுத்த மைதானத்துல நிறுத்த வைக்கிறார். அது ஸ்ரீகிருஷ்ணருடைய ஆத்மா பிரம்மா நிக்கிற அதே யுத்த மைதானம் நிறுத்தி வைக்கிறார். லவ்யூ பாபா. பாருங்க மகாபாரதத்துல பாத்தீங்கன்னா ஸ்ரீகிருஷ்ணர் அர்ஜுனனை அழிச்சிட்டு நடுவுல, அதாவது அர்ஜுனன் அழிச்சிட்டு வர மாதிரி காட்டுவாங்க, அர்ஜுனன் கிருஷ்ணர் இப்படி நடுவுல வந்துட்டு. அப்ப அது எப்படி இருக்கும்னா, அந்த கீதா உபதேசம் நடக்கிற இடம் எப்படி இருக்கும்னா, பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் சம தூரம் தான் இருக்கும் அந்த கிருஷ்ணர் சொல்ற இடத்துல இருந்து. எல்லோருக்கும் சொல்றாங்க, ஆனா கேட்கறவங்க யாரோ அவங்க வெற்றி அடைகிறாங்க, ராஜா பாக்குறாங்க, கேட்காதவங்க தோல்வி அடைகிறாங்க. எவ்வளவு சூப்பர்ல. ஆனா உண்மையில ஞானத்தை போதிக்கிறது சிவபாபா நிறுத்தி வச்சிருக்கிறாரு நம்மளெல்லாம், எதுக்கு உலக ராஜ்யத்தை அடையிறதுக்காக மாயையோட யுத்த மைதானத்துல. மாயை வென்றுட்டீங்கன்னா உலகை வென்றவர் ஆவீங்க, அப்படிதான் ஸ்ரீகிருஷ்ணர் ஆனார், நீங்களும் ஆனீங்க அப்படின்னு கிருஷ்ணர் பட்டு வச்சு புரிய வைக்கிறாராம். வென்றுதான் வந்தாரு, ஆனா யுத்த மைதானத்துக்கு போகாம யாரும் ஆட்சியை பிடிக்க முடியாது. மனிதர்கள் மனிதர்களோடு யுத்தம் செய்த மைதானத்துக்கு போய் ஆட்சி பிடிச்சாங்க, தேவதைகள் மாயையோடு யுத்தம் பண்ற யுத்த மைதானத்துல போராடி ஆட்சியை பிடிக்கிறான். அது மைண்ட்ல இருந்துகிட்டே இருக்கணும், யுத்த மைதானத்துல இருக்கிறேன், யுத்த மைதானத்துல இருக்கிறேன், திரும்ப திரும்ப மைண்ட்ல இருந்துகிட்டே இருக்கணும். ஒரு சில பாயிண்ட் அடிக்கடி ஞாபகம் வந்துகிட்டே இருக்கணும், நான் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன், யுத்த மைதானத்துல இருக்கிறேன், நாராயணன் ஆகணும், நான் எதிராளி கிட்ட அடிமையா இருக்கிற, சண்டை போட வேண்டிய நேரத்துல அவனுக்கு அடிமையா இருக்கிற, சேம் சைட் கோல்னு வாங்கல இல்லையா, எதிரி சைட்ல கோல் போட்டது நம்ம சைட கோல் போடுற மாதிரி எதிரிக்கு சாதகமா நான் நடந்துட்டு இருக்கிறேன். இது யுத்த மைதானத்தை மறந்துட்டேன், ஞாபகப்படுத்தேன். அது ஞாபகப்படுத்தப்படுத்த அந்த மாயை உங்களுடைய எதிரின்றது மாய்கிட்ட விழும்பொழுது இல்ல, எப்பவுமே உங்களுக்கு ஞாபகம் இருந்தாதான் விழாமலே இருப்பீங்க. அதுக்குதான் மைண்ட்ல அத அசை போட்டுட்டே இருக்கணும். மாயை வென்றவர் ஆகினீங்கன்னா உலகத்தை வென்றவர் ஆவீங்க ஆகுங்க. அப்ப நாராயணனையும் உருவாக்குது இந்த யுத்த மைதானம், முழு ராஜ்யத்தையும் உருவாக்குது இந்த யுத்த மைதானம். அப்ப இந்த யுத்த மைதானத்துல மாயை மீது வெற்றி அடைந்தவர்கள் தான் அவங்க ராஜ்யத்துக்கு வந்தவங்க, தோல்வி அடைந்தவங்க திரேதாயுகத்துக்கு போயிடுவாங்க. சோ இப்ப கிருஷ்ணர் படத்தை வச்சு பாபா புரிய வைக்கிறார், 5000 வருஷம் முன்னாடி இந்த யுத்த மைதானத்துல இருந்து ஜெயிச்சு கிருஷ்ணர் ஆகி இருக்கிறாரு. அதே மாதிரிதான் இப்ப அதே கிருஷ்ணருடைய ஆத்மா பிரம்மா யுத்த மைதானத்துல இருக்குது. ஒவ்வொரு கல்பத்திலும் இந்த யுத்தம் நடக்குது, நீங்களும் இருக்கிறீங்க யுத்த மைதானத்துல. இந்த 5 விகாரங்கள் மீது வெற்றி அடைந்து மீண்டும் இந்த ஸ்ரீகிருஷ்ணர் மாதிரி ஆகுங்க. இதுக்கு பேரு தான் நாராயணி போதை, நாராயணன் ஆக போறன்ற போதை. ஹரே கிருஷ்ணா, ஹரே ஹரே ராஜா, ஹரே கிருஷ்ணா குரூப், இஸ்கன் குரூப், இவங்க எல்லாம் வந்து அவங்களும் நாராயணி போதைன்னு வாங்க. அவங்க வந்து நாராயணனை நினைக்கிறாங்க, கடவுள் அந்த போதை. நாம நான் நாராயணன் அந்த போதையில இருக்கேன். அதுதான் உண்மையிலே நாராயணின் நஷா. நஷானா ஹிந்தியில போதன் அர்த்தம். சோ நாராயணன் ஆக போற, நாராயணன் ஆக போற, அது மைண்ட்ல இருந்துகிட்டே இருக்கணும். இந்த சங்கமேகம் ஃபுல்லா மகாபாரத போர்தான். தினம் தினம் யுக்தி வகுக்கணும், சக்கரவியூகம் அது பண்ணும், நம்மளும் அதே மாதிரி சக்கரவியூகத்தை வகுக்கணும் மாய வெல்ல தள்ளுறதுக்கு. மாயை வென்றவர் உலகை வென்றவராகணும். எவ்வளவு ஈஸியான வழி பாபா சொல்றது, ஈஸியான விஷயம் புரிஞ்சுக்கிறதுக்கு. சோ ஏதோ ஒரே ஒரு திரௌபதி மட்டும் இல்ல, இங்க இருக்கிற எல்லா பெண்களும் திரௌபதிகள் தான். எல்லோரையும் மான பங்கம் செய்யப்படுறதுல இருந்து பாபா காப்பாத்துற. பெண்கள் அமைப்பு எங்கேயாவது கற்பழிப்பு நடந்தா உடனே போராட்டம் நடத்துவாங்க. இவங்களே தன்னுடைய கனவை கற்பழிக்க அனுமதிப்பாங்க. சோ கற்பழிப்புல இருந்து காப்பாத்துறது எந்த மனுஷனுங்களை, இறைவன் தான் காப்பாத்துறாரு. ஏன்னா எல்லாரும் திரௌபதிகளா இருக்கிறாங்க இப்ப. சோ அப்ப கற்பழிப்புல இருந்து காப்பாத்தணும் இந்த சமுதாயத்தினா, காமத்தில இருந்து விடுபட்டா மட்டும்தான் அது முடியும். கறியும் மீனும் சாப்பிடுவேன், ஆனா என்ன யாராவது கொலை பண்ணா மட்டும் துடிக்கிறது, ஐயோ நியாயம் இல்லையா? ஏன் அப்ப ஆடு மாடெல்லாம் அதுதான். அப்ப மனிதனுக்கு அந்த புத்தியே இல்லாம போயிடுச்சு. ஆடு மாடை வெட்டினா தப்புன்னு தெரியல, மனுஷனை வெட்டினா மட்டும் தப்புன்னு தெரிகிறான். சோ மனைவியோட காமத்துல ஈடுபட்டா தப்புன்னு தெரியல, மற்றவர்களோட ஒரு குழந்தை அது மாதிரி எல்லாம் வந்துச்சுன்னா உடனே குதிக்கிறாங்க கற்பழிப்பு கற்பழிப்புன்னு. சோ எல்லாரையும் காப்பாத்துறதுக்கு வர்றாரு. ஆடை இழந்து போவதுல இருந்து காப்பாத்துறாரு பெண்களை, எல்லா பெண்களையும். அந்த மாதிரி உலகம் இது சத்தியுகம். மதுபன் சொல்லுவாங்க, மதுபன் இங்க நைட்டு 2 மணிக்கு வேலைன்னு போலாம், ஃப்ரீயா ஒருத்தவங்க போலாம். அப்படி ஒரு இடம் உலகத்துல இருக்குன்னா இப்ப மதுபன் மட்டும்தான். அப்படி அதே மாதிரி சொர்க்கம் இருக்கும், அங்க யாரும் விகாரத்துல போறது கிடையாது. இத சொன்னவனே மனிதர்களுக்கு அது அது எப்படி குழந்தை பிறக்கும், விகாரமே இல்லைன்னா அப்படின்னு கேக்குறாங்க. சோ அவங்களுக்கு தெரியல, விகாரம் இல்லாமல் குழந்தை பிறக்கும் அப்படிங்கறது தெரியல. அப்படிதான் இருந்துச்சு, இப்பதான் விகாரத்தின் மூலமாக குழந்தை பிறக்கிற மாதிரி ஆயிடுச்சுன்றது தெரியல. அது தூய்மையான உலகம், அங்க எப்படி விகாரம் இருக்கும்? சன்னியாசிகள் குடும்பத்தை விட்டுட்டு போனவனே உலகமே முடிஞ்சிச்சா, இது சம பாயிண்ட். எல்லாரும் கேட்பாங்க, எல்லாரும் இப்படி ஆகிட்டா எப்படி உலகம் திருப்தி அடையும்? சன்னியாசிகள் போறாங்களே, போய் அவங்க கிட்ட நீ கேட்கல, அவனை போய் கும்பிட்டுட்டு வர, அவங்க போயிட்டதுனால உலகம் முடிஞ்சிச்சா, மக்கள் தொகை அதிகரிச்சுட்டே தான் இருக்குது. தூய்மை நல்லதுன்னு அவங்க புரிஞ்சிருக்கிறாங்க, உனக்கும் தெரியுது, அதனாலதான் அவங்க காலில் போய் விழுந்துட்டு வர்ற. விகாரத்தை விட்டவன் காலில் விகாரத்தை விட முடியாதவன் போய் தலை வணங்கிட்டு வர்ற. அந்த மாதிரி எல்லோரையும் உங்களை பார்த்து தலை வணங்க வைக்கிறார் பாபா, அப்படி பண்ண வைக்கிறார், உங்களை சன்னியாசம் மேற்கொள்ள வைக்கிறார். எல்லையற்ற சன்னியாசம், குறிப்பாக மாதர்களை. இப்ப மாதர்கள் குரு ஆகிடுறாங்க. அந்த மாதிரி விகாரத்தை சன்னியாசம் செஞ்சவங்களுடைய வெற்றி மாலை தான் உருவாக்கப்படுது. நல்லா படிச்சு உயர்ந்த பதவி அடைங்க. ஸ்ரீகிருஷ்ணர் மாதிரி நம்மள மாத்துறதுக்காக தான் யுத்த மைதானத்துல நிறுத்தி வச்சிருக்கிறாருன்றது ஞாபகம் இருக்கட்டும். சமஸ்து பொருள இப்ப ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் சண்டை நடக்குது அப்படின்னா, அங்க வந்து மிலிட்டரி அனுப்புவாங்க, என்னென்னமோ படை அனுப்புவாங்க. அவங்களெல்லாம் என்ன ராஜா வாக்குறதுக்கு அனுப்புறாங்க கிடையாது, அவங்க ராஜா ஆக போறது கிடையாது. ஆனா இங்க நாம யுத்த மைதானத்துல நின்றுட்டு இருக்கிறது ராஜா ராணி ஆகிறதுக்காக. அந்த போதை இருக்கட்டும், அவங்க எந்த போதையில சண்டை போடுறாங்கன்னே தெரியல மனிதர்கள். இங்க ராஜா ராணி இல்ல, மற்றபடி இது உண்மையே புத்திக்கு மட்டும் கவனம் கொடுக்கணும். அந்த 5 புலன்களை பிடிச்சி இருக்கிறதுக்கு அது சில விஷயங்களை பண்ணுன்றது ஞாபகம் வச்சுக்கிட்டு அதுகிட்ட ஏமாறாம இருக்கணும், அவ்வளவுதான். சோ கிருஷ்ணருடைய முழு ராஜ்யமும் இருக்குது யுத்த மைதானத்துல. ஏன்னா அங்க நிறைய பேர் இளவரசன் இளவரசி ஆவாங்கல்ல. ஆனா இப்ப வந்து நீங்க இளவரசன் இளவரசியோ ராஜராணியோ கிடையாது, ஆனா குப்தமான இளவரசன் இளவரசி தெரியல, யாருக்கும் தெரியல, ஏன்னா இப்ப ஆக போறீங்க. அப்படி ஆகிறதுக்கான வழி கொடுக்கிறாரு சிவபாபா, தெய்வீக வழி. யாருக்கு கிடைச்சிருக்குது? இந்த சமுதாயம் எதுக்குமே உதவாதவர்கள் தள்ளுன அந்த மாதர்கள் தலையில பாபா ஞான கலசத்தை வைக்கிறார். இந்த ஞான அமிர்தத்தை ஊட்டி விட்டு குழந்தைங்களை, அசுர குழந்தைங்களை தேவதையாக்குறார். தேவதைகள் பழைய உலகத்தை ஆள மாட்டாங்க. செம்ம சூப்பர் பெருமா லவ் யூ பாபா. பாபா வந்து ஒரு வாணியில நீங்க உங்களுக்கு ஜனாதிபதி பதவி பிரதமர் பதவியே கிடைக்கிறதுனால நீங்க ஏத்துக்குவீங்களா? ஏன்னா அது முள்ளு நாற்காலி, உங்களுக்கு தங்க நாற்காலி வரப்போது சத்தியத்துல, அதனால அது எனக்கு தேவையில்லைன்னு சொல்லிடுவீங்க அப்படின்னு. சோ அது ஏன் அப்படின்னா, இந்த பழைய உலகத்து உணவையும் நீங்க சாப்பிட மாட்டீங்க இல்லையா? அதே மாதிரி பழைய உலகத்துடைய உணவு தான் இந்த பழைய உலகத்தின் ராஜ்யம். அதுக்காக நான் உங்களுக்கு இந்த ஞானத்தை கொடுக்கறேன் புது உலகத்துக்கா. நான் பழைய உலகத்துக்கு ராஜ்யத்துக்கு போயிட்டா புத்தி வேற மாதிரி ஆயிடும். ஏன்னா இங்க வந்து கலியுக சம்ஸ்காரம் இல்லாம யாராலையும் ஆளவே முடியாது. புது உலகம் உருவாகிட்டு இருக்குது. அதனால பாபா சார், குழந்தைங்களே வேக வேகமா தயாராகுங்க. ஏன்னா டைம் நெருங்கிடுச்சு. அப்பவே சொல்றாரு வேக வேகமா தயாராகுங்கன்னு 69 முன்னாடி வந்த வாணி இது. இதுக்கு தடையா இருக்க போறது என்னது? விகாரங்களின் பந்தனம், கர்ம பந்தனம். அதை உடச்சு எழுந்துட்டு போயிட்டே இருக்கணும். சோ அது உடைக்கிறதுக்கான வழி என்னது? அதை பற்றி ஒரு வினாடி கூட நினைக்கக்கூடாது. அதுக்கு ஈஸியான வழின்னா, ஒரு வினாடி விடாம எல்லைக்கு அப்பாற்பட்ட சேவையை பற்றிய புத்தி நினைச்சிட்டு இருக்கணும், ஞானத்தை ஆசைப்படணும், இறைவனோட மட்டுமே வாழ்ந்துட்டு இருக்கணும். இப்ப இந்த விகாரங்களின் பந்தனத்திலிருந்து, கர்மங்களின் பந்தனத்திலிருந்து விடுபடணும் அப்படின்னா ஸ்ரீமத்படி நடந்துகிட்டே இருந்தோம். ஒரு ஒரு அடியிலும் ஸ்ரீமத் படி நடங்க. ஒரு அடி நீங்க ஸ்ரீமத்தை மிஸ் பண்ணீங்கன்னா அது குடுக்கிற அடி பயங்கரமா இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா அடிக்கடி சொல்லணும் இல்லையா, நிறைய பேர் பிரதர் சிஸ்டர்ஸ் வந்து அப்பா அம்மா சொல்றாங்கன்னு வற்புறுத்தல கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, பண்ணிட்டு அதுக்கப்புறம் துடிக்கிறாங்க. பாபா அப்படி பண்ண சொல்லவே இல்லை. இப்ப பாத்தீங்கன்னா பாபா ஒரு வாணியில சொல்லிருக்கிறாரு, அது இப்ப கன்னியாக்களுக்குன்னே ஒரு மீட் இருக்கும்போது எப்ப சரண்டர் ஆக போறீங்கன்னு கேட்பாரு. பட் ஜென்ரலா வாணியில பாத்தீங்கன்னா, கல்யாணம் ஆகாத பெண்களா இருந்தாலும் வீட்டுலதான் இருக்கணும்னு சொல்லுவாரு. எல்லாரும் இங்க வந்து இருக்க முடியாது, உங்க சரீர நிர்வாகத்தை பாத்துக்கிட்டா நீங்க தூய்மையா இருங்க அப்படின்னு சொல்லியிருக்காத தவிர, எதுலயும் கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு எப்பவுமே சொன்னதே கிடையாது. அப்படி இருக்கும்பொழுது அப்பா அம்மா சொன்னா பண்ணிக்கலாமா? சென்டர்லயே ஒருத்தன் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லலாம், பண்ணிக்கலாமா? அந்த கேள்விக்கே இடம் கிடையாது. ஏன்னா பாபா அது மாதிரி சொன்னதே இல்லை. எதுக்கு அந்த மாதிரி கேள்வி? அதான் பாபா சார், இந்த யுகம் வந்து இறைவன் கிட்ட மட்டுமே நீங்க உதவி கேட்க வேண்டிய, ஆலோசனை கேட்க வேண்டிய யுகம். மற்றவர்கள் கிட்ட கேட்டீங்கன்னா சத்தியமா ஏமாந்துருவீங்க இல்லையா? அதே மாதிரி நீங்க ரொம்ப குத்தம் புதுசா இருக்குன்னு கேட்டீங்கன்னா, சரி எந்த முரளியில சொன்னார்? முரளிய குடும்பம் இல்ல, சொல்லிருக்காரு சொல்லிருக்காருன்னு ஏமாத்துறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. நீங்க பட்டு முரளியில பாபா எனக்கு இந்த கேள்விக்கு பதில் வேணும் பாபா, நீ குடு பாபான்ட்டு முரளியில ஒப்படுங்க டக்குன்னு சொல்லுவார் பாபா பதில. என்னை நினைவு செஞ்சு அசரீரி ஆகுங்கள், ஸ்ரீமத்படி நடங்க. மெயின் ஸ்ரீமத்தை என்ன நினைங்க, உங்களையே மறங்க. அதாவது நீங்க இதுவரைக்கும் உங்களை யாரு நினைச்சீங்களோ அத மறங்க. உடல் உடல் சம்பந்தப்பட்ட எண்ணம் ஸ்டேட்டஸ் எல்லாத்தையும் மறங்க. என்ன நினைங்க, ஆத்ம உணர்வுல நான் வெறும் ஒளிப்புள்ளி பாபாவோட உட்கார்ந்த நினைவு செஞ்சுக்கிட்டே இருங்க. காண கர்ம பந்தனம் விகார பந்தனம் எல்லாமே ஓடி போயிடும். நினைவுனால பாபாவோட இணையறீங்களே தவிர நிஜமாலே ஆத்மா பரமாத்மாவோட போய் இணையெல்லாம் செய்யாது. அப்படி ஜோதியோட ஜோதி ஐக்கியம் ஆகாது, ஜோதியில நுழையாது. ஒருவேளை ஐக்கியம் ஆயிடுச்சுன்னா அது அவ்வளவுதான், உயிரற்றதா ஆயிடுச்சுன்னு அர்த்தம் ஆயிடுமே. அப்புறம் ஆத்மா அழியாததுன்னு கீதையில சொன்னதுக்கு அர்த்தமே இல்லாம போயிடுமே. ஆத்மா தனி பரமாத்மா தனி தான். ஆத்மா அழியாதது, சரீரமும் அழியக்கூடியது. ஆத்மா எப்ப என்னோட யோகம் வைக்குதோ அப்பதான் தூய்மை ஆகுது. அப்படி தூய்மை ஆயிட்டா அடுத்த பிறவில சரீரமும் தூய்மையா கிடைக்கும். ஆத்மா தூய்மையாயிட்டா இந்த சரீரமே முடிஞ்சிடும். பிறகு தூய்மையான தத்துவங்களின் மூலம் தூய்மையான சரீரம் உருவாகும். இந்த சரீரமும் பூஜைக்கு தகுதியானதாக இல்ல. தேவதைகள் மட்டும்தான் பூஜைக்கு தகுதியானவர்கள். அவங்க மீது மலர்களை தூவ முடியும். அவங்களே சிஷ்டி, அதாவது சிறந்ததிலும் சிறந்தன்னு சொல்லப்படுது. ஏன் சிஷ்டின்னு ரெண்டு தடவை சொல்றோம்? ஏன்னா சூரிய வம்சியான லட்சுமி நாராயணர் உயர்ந்ததிலும் உயர்ந்தவர்கள். அவங்களுடைய ஆத்மா சரீரம் ரெண்டுமே தூய்மையா இருக்கும். அவங்களத்தான் 16 கலைகள் சம்பூர்ணமானவர்கள்னு சொல்ல முடியும். சந்திர வம்சத்தினர் 14 கலைகள் நிறைந்தவர்கள். அவங்கள சீனு மட்டும்தான் சொல்ல முடியும். லட்சுமி நாராயணனுக்கு உயர்ந்த பட்டம் கிடைக்குது. ஸ்ரீ ஸ்ரீ லட்சுமி, ஸ்ரீ ஸ்ரீ நாராயணன், அவங்க மகாராஜா மகாராணி மற்றும் ராமர் சீதை ராஜா ராணி ஆவார். வரிசைக்கிரமமாக யார் எப்படி ஆகுறாங்களோ அவங்களுக்கு அப்படியே பட்டமும் கிடைக்குது. இங்க கூட மகாராஜாக்கள் மற்றும் ராஜாக்கள் இருக்கிறாங்க. பெரியவர் மகாராஜான்னு அழைக்கப்படுறார். ராஜாக்கள் மகாராஜாக்கள் முன்பு தலை வணங்குறாங்க. முதல்ல மகாராஜா வரார், பின்னாடிதான் ராஜா வரார். சோ அந்த மாதிரி ராஜாவுக்கெல்லாம் மேலான மகாராஜாவை ஆகணும்னா இப்ப ஸ்ரீமத்படி நடக்கணும். ஸ்ரீ ஸ்ரீ ஜெகத்குரு பாபா என்று அழைக்கப்படுகிறார். ஸ்ரீ ஸ்ரீ ஜெகத்குருன்னு பாபா அழைக்கப்படுறாரு. ருத்ர மாலை கூட இருக்குது இல்லையா? உலகத்தின் எஜமானரும் அவரு தான். ஆசிரியரும் குருவும் கூட அவரு தான். அப்படிப்பட்ட பாபாவை எவ்வளவு அன்பா நினைவு செய்ய. பந்தனத்திலிருந்து விடுவீங்கன்னு சொல்றாங்க. பகவான் சொல்றாரு, இப்ப நான் உங்களை அழைச்சிட்டு போறதுக்கு வந்திருக்கிறேன், நீங்க ஜஸ்ட் என் விரல மட்டும் பிடிச்சுக்கோங்க. அவர் என்ன சொல்றாரோ அப்படியே செய்யுங்க, கண்டிப்பா தூய்மை ஆகணும். இந்த சுடுகாட்டுல நினைவு செய்யறதுக்கு என்ன இருக்குது? இங்கதான் இருக்கணும். இருந்தாலும் புத்தி யோகத்தை மட்டும் புது உலகத்தின் பக்கம் செலுத்தணும். இதத்தான் சாந்தி தாமம் மற்றும் சுகதாமத்தை நினைவு செய்யறதுன்னு சொல்லப்படுது. மோகத்தை விளக்கியவராகவும் ஆகணும். அவர் பதிகளுக்கெல்லாம் மேலான பதி, தந்தையருக்கெல்லாம் மேலான தந்தை, குருக்களுக்கெல்லாம் மேலான குரு. ஸ்ரீ கிருஷ்ணர் மாதிரி ஆகிறதுக்கு முயற்சி செய்யணும். கல்பத்திற்கு முன்பும் முயற்சி செஞ்சீங்க, சத்தியுகத்துடைய ராஜ்யம் ஸ்தாபனை ஆயிடுச்சு, மீண்டும் இப்ப ஆகிட்டு இருக்குது. இதுக்கு நீங்க பண்ண வேண்டியது எல்லாம் தூய்மையா இருக்கணும். சிவபாபான்ற கனவர் சொல்லக்கூடிய சேவையை நீங்க செய்யுங்க. மற்றபடி சாரி 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 அந்த கணவர் ஸ்தூல கணவர் சொல்லக்கூடிய சேவை கூட நீங்க செய்யுங்க, ஆனா தூய்மையா மட்டும் இருந்தா அந்த ஒரு விஷயத்துல மட்டும் விட்டு கொடுத்துறாதீங்க. தூய்மையான உணவு, தூய்மையான நடத்தை, அதுல மட்டும் விட்டு கொடுத்துறாதீங்க. தூய்மை ஆகலன்னா வைகுண்டத்தின் எஜமானராக முடியாது. இப்ப பாபா வந்து குழந்தைகளாக எங்களை சொர்க்கவாசி ஆக்குறார். அவரே தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குபவரும் உலகத்தின் எஜமானரும் ஆவார். பாபா சார், வேக வேகமா தயாராகுங்க, வேக வேகமா கர்ம பந்தனத்திலிருந்து விடுபடுங்க, விகார பந்தனத்திலிருந்து விடுபடுங்க. கொஞ்சம் கொஞ்சமா விடுறா விடவே முடியாது, டக்குன்னு விடுபடுங்க அப்படின்னு சொல்றேன். பாபாவை நினைவு செய்யுங்க, அத்திரியாருங்க, உடலை மறங்க. உடலை மறந்தாலும் இறைவனோட ஐக்கியமாக முடியாது. புத்தியில வேணா ஐக்கியமாகலாம், நிஜமா எல்லாம் ஐக்கியமாகாது, ஏன்னா ஆத்மா அழியாது. சோ பாபாவை எந்த அளவுக்கு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஆத்மா தூய்மையாகும். ஆனாலும் இந்த உடல்ல தான் இருக்கும், இந்த உடல் தூய்மையாகாது. ஏன்னா இந்த உடலுடைய கர்ம கணக்கு முடிக்கிற வரைக்கும் ஆத்மா இந்த உடம்புல தான் இருக்கும். தூய்மை ஆயிடுச்சுன்னா, கணக்கு முடிஞ்சிச்சுனா தான் உடனே இந்த உடம்பு விட்டுட்டு போயிடும் அது. ஏன்னா அதுக்கு அடுத்தது அது தூய்மையான உடலைத்தான் எடுக்கும். அது தூய்மையான தத்துவங்கள் நிறைந்த சத்யுகத்துல போய் தூய்மையான சரீரத்தை எடுக்கும், இங்க எடுக்க முடியாது. ஏன்னா இந்த சரீரம் பூஜைக்கு தகுதியானது கிடையாது, தம பிரதான சரீரம் இல்லையா. தேவதைகள் மட்டும்தான் பூஜைக்கு தகுதியானவர்கள், அதனால அவங்க மேல மட்டும்தான் மலர்களை தூவ முடியும். அவங்களதான் சிறந்ததிலும் சிறந்தவர்கள் சொல்லப்படுது. சோ இன்னைக்கு பாபா வந்து புதுசா இந்த விஷயத்த சொல்றாரு. ஏன்னா வழக்கமா பாபா சொல்லுவாரு, தேவதைகளை ஸ்ரீன்னு சொல்லணும், பாபா தான் ஸ்ரீ ஸ்ரீ உயர்ந்ததிலும் உயர்ந்தவர், சிவபாபா அவங்க உயர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லுவார். ஆனா இன்னைக்கு லட்சுமி நாராயணன் ஸ்ரீஸ்டின்றார். ஏன்னா உயர்ந்ததிலும் உயர்ந்தவர்கள் அவங்க, சூரிய வம்சத்து தேவதைகள் அவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீ, ஒரு ஸ்ரீ வந்து த்ரேதா யுகத்தை சார்ந்தவர்களுக்கு சொல்லணும். ஏன்னா ரெண்டு கலை அவங்களுக்கு குறைஞ்சிருச்சு. உயர்ந்ததிலும் உயர்ந்த பட்டம் கொண்டவர்கள் ஸ்ரீ ஸ்ரீ லட்சுமி, ஸ்ரீ ஸ்ரீ நாராயணன். சரீரம் ஆத்மா ரெண்டுமே தூய்மையா இருந்து 16 கலைகள் நிரம்பியும் இருந்தா ஸ்ரீ ஸ்ரீ, கலைகள் குறைஞ்சிச்சுன்னா வெறும் ஸ்ரீ. இன்னொன்னு ஸ்ரீ ஸ்ரீன்னு சொல்றதுக்கு அவங்க மகாராஜா மகாராணின்னு அர்த்தம். ராமர் சீதை வந்து மகாராஜா மகாராணி கிடையாது, ராஜா ராணி. மகாராஜா மகாராணின்னா இவங்க தான், லட்சுமி நாராயணன் தான். ஆனா துவாபர கலிபுரத்திலே மகாராஜா ராஜன் சொல்லிக்கிறாங்க, பட் ஆனா அப்படி கிடையாது, உண்மையிலே எல்லாரும் ராஜா தான். பட் இங்க மகாராஜான்னு சொல்றது என்ன, மகாராஜா பெரியவர், அவருக்கு ராஜாக்கள் தலைவணங்குவாங்க அப்படின்ட்டு சொல்றாங்க. ஆனா இங்க இருக்கிற ராஜாக்கள் மகாராஜாக்கள் எல்லோரும் கோயில் கட்டி தலைவணங்குறது சத்தியவத்த மகாராஜா ஸ்ரீநாராயணன். அந்த மாதிரி நீங்க ஆகணும் அப்படின்னா பாபா கொடுக்கற வழி ஒரு ஒண்ணு கூட மிஸ் பண்ணாம அப்படியே நடக்கும், ஸ்ரீமத் படி நடக்கணும். சில குழந்தைங்க பாத்தீங்கன்னா ஸ்கூல்ல வந்து டீச்சர்ஸ் முக்கியமான பாயிண்ட்ஸ் இதை எதை படிங்க அப்படி அப்படி குறிச்சு கொடுப்பாங்க. பட் ஒரு சில குழந்தைங்களுக்கு அது பிடிக்கவே பிடிக்காது, உள் புக்கை படிக்கணும், அப்பதான் திருப்தி. அவங்க மார்க் வாங்குறத பத்திலாம் கவலை இல்லை, அதுல இருக்கட்டும் நான் தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரிதான் இங்க முரளி, நிறைய பேர் குழந்தைங்களுக்கு பாத்தீங்கன்னா கிளாஸ் எடுத்தா கூட அவங்க படிச்சாதான் அவங்களுக்கு திருப்தியா இருக்கும். ஏன்னா எடுக்கும்போது சிலது விட்டு இருக்கலாம், சிலது மாத்தி சொல்லலாம், சிலது சொல்லாமலே கூட இருக்கலாம். சோ அது அது ஏன் இந்த குணம்னா, அவர் சொன்ன அத்தனையும் நான் ஃபாலோ பண்ணுவோம், ஒன்னு கூட நான் மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கறதுக்காக. அந்த மாதிரி உயர்ந்ததிலும் உயர்ந்த வழி கொடுத்த குரு ஸ்ரீ ஸ்ரீ ஜெகத்குரு சிவபாபா. இருந்ததிலும் உயர்ந்த குரு. இவரை விட உயர்ந்த குரு யாருமே கிடையாது. நிறைய பேர் பாத்தீங்கன்னா பாபா குழந்தை ஆகிற திருப்ப மாட்டார் ஆகிட்டாங்க, சின்ன வயசா இருக்குது, உயிரே போனாலும் தூய்மை இழக்க மாட்டேன்றாங்க. உடனே கணவன் என்ன பண்ணுவார், பஞ்சாயத்து கொடுப்பாரு, பொண்ணு வீட்டுல இருந்து நாலு பேர் வரப்பாரு, பையன் வீட்டுல இருந்து நாலு பேரு, நாலு இல்ல பத்து இருபது அல்லது ஊரே குட்டி எல்லாம் அட்வைஸ் பண்ணுவாங்க. நாம அவனுக்கு பைத்தியமாவா பிடிச்சிச்சு, இவரு பிரம்மக்கு மாதிரி ஆயுதான்ப்பா நீ, தியான இவ்வளவு நல்லா தானே இருந்த பாரு, எல்லாரும் எப்படி இருக்கிறாங்க பாரு. அப்புறம் அந்த சொந்தக்காரங்கள வந்து ஆமாக்கா நீ எங்களை மாதிரியே இருக்கா, நீ ஏங்கா இப்படி இருக்கிற அப்படின்வாங்க. யாருக்கு யார் அட்வைஸ் பண்றது? ஜகத்குரு கிட்ட படிக்கிறவங்களுக்கு சாத்தான் வந்து வேதம் போதுதா சூப்பர்ல, சாத்தான் வேதம் போதுதான்றதே இங்கதான் வருது. இறைவன் கிட்டயே நாங்க ஞானத்தை படிக்கிறோம், இறைவனுடைய குழந்தைக்கே அட்வைஸ் பண்ற அளவுக்கு நீ புத்திசாலியா? அது உங்க போதையில வரணும். இல்ல அவங்க சொல்றாங்க, அம்மா சொன்னாங்க, அப்பா சொன்னாங்க, கணவன் சொன்னாரு, மனைவி சொன்னாருன்னு போய் மாட்டிக்கூடாது. அப்படி உங்களுக்கு அவங்க சொல்ற பக்கம் புத்தி திரும்புதுன்னா புரிஞ்சுக்கோங்க, இறைவனை பயங்கரமா நிந்தனை பண்றீங்க. ஸ்ரீ ஸ்ரீ ஜெகத்குரு நாராயணனே உருவாக்குனவர், கிங் மேக்கர்னா அது பாபா தான். அவர் உருவாக்கினதுதான் அந்த ருத்ர மாலை. உலகத்தின் எஜமான டீச்சர், இந்த உலகத்துக்கே டீச்சர்னா அவரு தான், மாஸ்டர் ஆஃப் தி வேர்ல்ட், ஃபாதர் ஆஃப் தி வேர்ல்ட், டீச்சர் ஆஃப் தி வேர்ல்ட், குரு ஆஃப் தி வேர்ல்ட், எல்லாமே அந்த ஒரு பாபா தான். அப்படிப்பட்ட பாபாவை எந்த அளவுக்கு நினைவு செய்யணும் யோசிச்சு பாருங்க. பாபா பந்தனத்திலிருந்து விடுவீங்க விடுவீங்கன்னு சொல்றாங்க, உங்களை விடுவிச்சு அழிச்சிட்டு போறதுக்குதான் நான் வந்திருக்கிறேன் குழந்தை. நான் சொல்றத அப்படியே கேளுங்க, வேற ஒண்ணுமே இல்லை, நான் உனக்கு எந்த கஷ்டத்தையும் கொடுத்து உங்களால தாங்க முடியாத வேதனைய கஷ்டத்தை நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு பைபிள் குர்ஆன்ல இருக்கும். ஆனா உண்மை என்னன்னா பாபா எந்த கஷ்டத்துமே கொடுக்கல, அவர் கொடுக்கறது சுகமோ சுகம், அந்த வழியுமே சுகமோ சுகம். என்ன வழி, என் விரல பிடிச்சிக்கோங்க அவ்வளவுதான், அவரு பிடிக்க மாட்டாரு. அதாவது நினைவுனால அவரு நினைவு, அந்த நினைவு மட்டும் இருந்துகிட்டே இருந்து நான் பாபாவோட குழந்தை, அவருடைய வழிபடி நடக்கிறேன், அவருடைய வழிபடி நடக்கிறேன், சொர்க்கத்துக்கு அழைச்சிட்டு போறாரு என்னுடைய தாத்தா சிவ பாபா, என் விரல பிடிச்சிட்டு அப்படியே வாழ்ந்து சொல்றத மட்டும் அப்படியே செய்யுங்க. நம்பர் ஒன், கண்டிப்பா நீ தூய்மையா இருக்கணும், அதுக்கு உனக்கு எக்ஸெப்ஷனே கிடையாது, எக்ஸெப்ஷனே கிடையாது. காமத்துல விழுறது வந்து கொலை பண்றதோட மிகப்பெரிய பாவம்ன்ற அடுத்தது பாபா சொல்றாரு. பாபா குடும்பம் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் இது சுடுகாடு, சுடுகாட்டுல என்ன இருக்குது, சுடுகாடுப்பா. உன் அப்பனா இருந்தாலும் செத்து போனா நீ சுடுகாட்டுல போட்டுட்டு தான் வரணும், வீட்டுல எடுத்து வச்சிருப்ப. சுடுகாட்டுல என்ன நினைவு செய்யற, இங்க நினைவு செய்யற என்ன இருக்குது, கடமையில பண்ணு நினைக்காத, பண்ணு நினைக்காத, அவ்வளவுதான். கோமால ஒருத்தன் இருக்கிறாங்கன்னா அதுக்கு குளுக்கோஸ் எல்லாம் ஏத்திட்டு இருப்பாங்க, அவ்வளவுதான். நஷ்டடைய வேலை அவ்வளவுதான், போய் அன்பு செஞ்சுட்டு இருக்கிறது இல்ல. இருந்தாலும் இந்த சுடுகாட்டுல தான் இருக்கணும், கொஞ்ச நேரம் வேலை இருக்குது, எல்லாரும் எழுப்பணும் இல்ல, போனத்தை எழுப்பணும் இல்ல, ஆனா புத்தி வந்து பாபா கிட்ட இருக்கணும். புது உலகத்துல இருக்கணும், எங்க போகணும், அந்த சொர்க்கம் எப்படி இருக்கும் அதுலயே இருக்கணும். இப்ப வந்து நமக்கு ஒருத்தங்க துக்கம் கொடுக்கறாங்க, அல்லது ஐந்து விகாரத்துல ஏதோ ஒரு விகாரத்தை தோன்ற மாதிரி இருக்கிறாங்க அப்படின்னா கலியுகவாசி, அவங்க பாபா குழந்தையா இருந்தாலும் அவங்க கலியுகவாசி தான். அப்படின்னு அர்த்தம் முழுசா சாகல, கலியுகத்து சமஸ்காரத்தை அவங்க முழுசா விடலன்னு அர்த்தம். ஆனா நீங்க சாகடிக்கணும் அவங்க,
எப்படி சாகுறீங்க தெரியுமா? பகவத் புத்தி யோகத்தை சத்யுகத்துல செலுத்துங்க. அப்ப சத்யுகத்துல அந்த ஆத்மா எவ்வளவு அன்பா இருந்திருக்கும், அதை நீங்க அப்படியே எடுத்துட்டு வரணும். இங்க வர்றதே உங்களுக்கு மறக்கிற அளவுக்கு அப்படி எடுத்துட்டு வரணும். அப்படி நீங்க பார்க்க பார்க்க அவங்க அப்படியே மாறுவாங்க. சோ எவ்வளவு நேரம் ஆகும்ன்றது கர்ம கணக்கு பொறுத்து, பட் ஆனா கண்டிப்பா மாறுவாங்க. அதனால சத்யுகத்துல புத்திய செலுத்துங்க. புது உலகத்துல புது குணாதிசயத்தோட இருக்கும் இல்ல அந்த ஆத்மா, அதை மட்டும் போக போற அந்த சாந்தி தான் அவங்க அப்படியே அமைதியா எதுவும் இல்லாம எல்லாம் துடிச்சு பட்ட செஞ்ச தப்புக்கெல்லாம் அந்த வேதனையை அனுபவிச்சு சாந்தமாகித்தான் போகும். அதுல உங்களுக்கு டவுட்டே வேண்டாம். அப்ப உங்களுக்கு என்னெல்லாம் துக்கம் கொடுக்குதோ அதை எல்லாத்தையும் அதுவே நினைத்து பார்த்து வேதனை அடைந்து சாந்தம் ஆகவே போகுது, அதுல டவுட்டே வேண்டாம். அதுதான் அந்த சங்கடம் சேர்க்கும் சனியில போடுறோம். இன்னைக்கு 25ஆம் தேதி நேற்று சாயங்காலம் போட்டது, அது இன்னைக்கு ரீப்ளே போடுவாங்க. அது பாருங்க. சாந்தி தாமும் சுகதாமும் இது மட்டும்தான் நினைக்கணும். சாந்தி தாமத்துல அப்படியே சாந்தமா இருக்கும், அமைதியா இருக்கும். எப்படி இருக்கும் மோகத்தை விளக்கியவராகணும். எதன் மீதும் உனக்கு பற்று வேண்டாம். இங்க இருக்கிறதெல்லாம் பிணம், பிணத்தின் மீது என்ன பற்று? இங்க வந்து ஒரு மிகப்பெரிய சேலஞ்ச் நிறைய பேருக்கு, எப்படி பற்று வைக்காம இருக்கிறது? பற்று ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் வந்து நிறைய பேர் வந்து அவங்க தானே என்ன காப்பாத்தவே செய்யறாங்க இல்லையா, வேலைக்கு போகாத மனைவி அது மாதிரி குழந்தை டிபெண்ட் பண்ணி இதை பண்ணி அப்ப என்ன பண்றது? அந்த குழந்தை ஒன்னு பாத்துக்கல, பாபா பாத்துக்கிறாரு. அதை புரிஞ்சுக்கணும். அவங்கள கருவியாக்கி பண்ற புத்தி பாபா கிட்ட போகணும். கர்ம கணக்கின்படி அவங்க உங்களுக்கு முன்னாடியே போனாலும் பாபா உங்களை பாத்துப்பாரு. அவருக்கு தெரியும் எப்படி பாத்துக்கணும். அசைக்க முடியாத நிச்சய புத்தி வைங்க. சோ கடந்த காலத்துல செஞ்ச தப்பு வந்து தாக்குது, கடன் வாங்கினதா இருக்கலாம், துக்கம் கொடுத்ததா இருக்கலாம், பண்ணிட்டீங்க பண்ணிட்டீங்க. இப்ப பாபா சொல்றது அப்படியே ஃபாலோ பண்ணுங்க, தப்பிப்பீங்க. இனி பாபா சொன்ன மாதிரி கரெக்டா நடங்க. ஒவ்வொரு அடியிலும் பாபா சொல்ற மாதிரி நடக்கிறேன்னா பாபா நினைவுல இருங்க. சோ நடுவுல அது பண்ணதுக்கான ரிட்டர்ன் உங்களுக்கு வரும்போது கூட அது உங்களுக்கு வேதனை கொடுக்காது. அப்படி ஸ்ட்ரைட்டா ஒரு ஊசி குத்துற மாதிரி இருக்கும், இல்லாட்டினா அது ஈட்டி குத்துற மாதிரி இருக்கும். நஷ்டமாக ஆகணும், பட்டுல இருந்து முற்றிலும் விலகியவராகணும். பதிகளுக்கெல்லாம் மேலான பதி, அவரை மாதிரி உயர்ந்த கணவனும் கிடையாது, உயர்ந்த தந்தையும் கிடையாது, உயர்ந்த குருவும் கிடையாது. எதுக்கான வழிய சொல்ற? ஸ்ரீகிருஷ்ணர் மாதிரி ஆவறதுக்கான வழிய சொல்றாரு. அதுக்கு முயற்சி செய்யுங்க. இந்த கல்பத்துல முயற்சி செஞ்சு ஆனா இப்பயும் செய்ய, இந்த கல்பத்துல சத்யுகத்தின் ராஜ்யத்தை உருவாக்குங்க, இப்பயும் உருவாக்கிட்டு இருக்கு. தூய்மையாயிரு, மெயினா காமத்துல இருந்து விலகிடு. அடுத்தது எண்ணம் சொல் செயல் அனைத்தும் தூங்க, அந்த பரிசுத்த தன்மை, அந்த தெய்வீக குணம் நிரம்பிய தன்மை இருங்க. கணவர் சொல்ற சேவையெல்லாம் செய்யுங்க, ஆனா தூய்மையா மட்டும் இருங்க. சோ இது பாத்தீங்கன்னா ஒரு சிஸ்டர் இப்ப ஒரு 4-5 நாள் தான் அவரு அவங்க பாப்பா குழந்தை, அவங்க டக்குன்னு எல்லாத்தையும் விட்டாங்க. அவங்க சொல்றாங்க கணவன் கொஞ்சம் கசப்பான மேரேஜ் கூட, அது அதனால ஸ்ட்ரிக்டா காமத்துக்கணும் எப்பயும் சொல்லிட்டாங்க. பட் இருந்தாலும் அந்த ஒரு சில உணவுகள் கணவனுக்கு சமைச்சே கொடுக்க வேண்டியதா இருக்குது. சொல்லி பார்த்தாங்க அவன் கேட்க மாட்டான். இருந்தாலும் என்ன பண்றது, இப்ப அவன் அரவணைப்புல இருக்க வேண்டியதா இருக்குது. அதுதான், அது ஒரு எக்ஸெப்ஷன். எல்லோருக்கும் அசத்த உணவு சாப்பிடுறது கிடையாது. பட் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஹிட்லர் மாதிரி இருக்கிறது, பண்ணியே ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு பயங்கர ஆணாதிக்கம் பிடிச்சவரா இருக்கிறார். ஆனா அது பண்ணக்கூடாதுதான். பட் இந்த இடத்துல வேணா அது எக்ஸெப்ஷனா இருக்கலாம். பாபா கிட்ட கேட்டு சொல்லிட்டு சரி சேவை செய்யுங்க ஆனா தூய்மையா இருங்க. ஆனா அதுவுமே யுக்தி வளர்த்து தூய்மையான உணவுக்கு மாறதுக்கு ஏதாவது வழி பண்ணலாம், யுக்தி வளர்க்கலாம். செய்யறதே டேஸ்டா இல்லாம செஞ்சுட்டா தானாவே அவங்களுக்கு பிடிக்காம போயிடும் இல்லையா. அசுத்த உணவு, சோ சுத்தமான உணவை வந்து பயங்கர டேஸ்டமா அசுத்த உணவு வாந்தி எடுக்கிற மாதிரி பண்ணி விட்டுருங்க இல்லையா. சரி, தூய்மை ஆகலன்னா வைகுண்டத்தின் எஜமானர் பதவி கனவு கூட காணாதன்ற ஆக முடியாது, எஜமானர் ஆக முடியாது. சொர்க்கவாசி ஆக்கிறாரு அவருதான் தூய்மையற்றவர்களை தூய்மை ஆக்கிறவர், உலகத்தின் எஜமானர். நீ தூய்மை, இப்ப குழந்தைகளாகிய நீங்க ஞான செல்வத்தின் மூலம் மனிதர்களை தேவதையாக்குங்கள். இது ஞானம் பாத்தீங்களா, உங்க புத்தியில எவ்வளவு பிரகாசம் வந்துருச்சு, ஞான ஒளி வந்துருச்சு. வேற யாருக்குமே இந்த ஞானமே கிடையாது உலகத்துல, எல்லா இடத்துலயும் அலைஞ்சி திரிஞ்சு ஏமாந்துட்டு இருக்கிறாங்க. இங்க பாபா நம்மள எவ்வளவு அமைதியில உட்கார வச்சிருக்கிற, இருக்கிற நிலையில இருந்தா கூட அமர்ந்து பாபாவுடைய ஞான அமிர்தத்தை முரளிய கேளுங்க. இதுக்கு எக்ஸ்பிரஷனே கிடையாது, வாயில ஞான அமிர்தம் இருக்கட்டும். அந்த நேரம் சிவபாபாவுடைய நினைவுல இருந்துகிட்டே உயிர் உடலை விட்டு பிரியட்டும். ஏன்னா கடைசி நேரத்துல புத்தியில என்ன இருந்துச்சோ அதன்படிதான் அடுத்த பிறவியுடைய நிலை அமையும். அதுதான் அந்த சௌகதி அப்படின்னு கடைசி கடைசி நேரம் புத்தி எப்படியோ சௌகதி, அதன்படியே கதியுமே பிறவி அமையும். இவ்வளவு முயற்சி பண்ணலன்னா பாவ கர்மங்களை அழிக்க முடியாது. ஏன்னா கட்சி நட்டுற டெஸ்ட் பேப்பர் அதுதான் கட்சி டெஸ்ட் பேப்பர். இப்ப அம்மாவுக்கு கேன்சர்ல இருக்கிறாங்க, பத்து படிக்கையா இருக்கிறாங்க. அப்ப அந்த கடைசி நேரம் வந்து கண்டிப்பா மற்ற நேரத்தை விட வலி அதிகமா வர்றதுக்கு ட்ரை பண்ணி இருக்கும். அந்த நேரமும் பாபா நினைவு ஞானத்தை சிந்தனை பண்றது அந்த முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா அந்த பாவம் அழிக்க முடியாம போயிடும். அப்புறம் பற்ற வென்றவர் ஆக முடியாது. ஏன்னா கணவன் இறந்து கிடக்கும் போது அன்னைக்கே வந்து முரளி கேட்ட மாத்தாஜெல்லாம் இருக்கிறாங்க. பக்தியின் பலனை வீணா இழந்துடுவீங்க. எல்லா பக்தர்களும் மாயின் பிடியில மாட்டிட்டு இருக்கிறாங்க. அவங்கள காப்பாற்றக்கூடியவர் தள்ளங்கபடமற்ற சிவபாபா. நம்ம பாதுகாக்க அவர் வந்திருக்கிறாருன்னா அவர் சொல்றபடித்தான நாம நடக்கணும். ஸ்ரீகிருஷ்ணரின் குலத்தில் செல்ல வேண்டும். ஸ்ரீகிருஷ்ணர் முழு தேர்ச்சி அடைந்தவர், அதாவது முழு நிலவாக இருக்கிறார். எப்ப சந்திர வம்சத்தினரின் காலம் வருமோ அப்போது அவங்க தன்னுடைய ராஜ்யத்தை எடுத்துக்கிறாங்க. பிறகு ஏன் தேர்வில் தோல்வி அடையணும்? முழு தேர்ச்சி அடைய முயற்சி செய்யுங்க. இதுல பயப்படுறதுக்கான அவசியமே கிடையாது. பயமற்றவராக வெறுப்பற்றவராக ஆக வேண்டும். இத புரிய வைக்க வேண்டி இருக்குது இல்லையா. பகவான சர்வவியாபின்னு யார் சொல்றாங்களோ அவங்கதான் இந்த பாரதத்தை இவ்வளவு கீழான நிலைக்கு கொண்டுட்டு வந்தவங்களே. பகவான் என்பவர் கள்ளங்கபடமற்றவர், ஒரே ஒருத்தர் தான். அவர் தான் பக்தர்களை காக்கக்கூடியவர். பூஜைக்குரிய கிருஷ்ணர் இப்ப பூஜாரி ஆகிட்டாரு. இப்ப கிருஷ்ணருடைய ஆத்மாவோ இங்கதான் இருக்குது. கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க, இது மிகப்பெரிய லாட்டரி சீட்டு, குதிரை பந்தயமாகவும் இருக்குது. இது நாம புத்தி யோகத்தின் மூலம் ஓடணும். எவ்வளவு வேகமா ஓடுறோமோ அவ்வளவு வேகமா பாபாவை அடைஞ்சிடுவோம், பாப கர்மங்கள் அழிஞ்சிடும். நாம யுத்த மைதானத்துல நின்றுட்டு இருக்கிறோம் அப்படின்னு பாபா நமக்கு பல முறை புரிய வச்சிருக்காரு. மனிதர்கள் சொல்வாங்க, முழு உலகத்தின் மீது வெற்றி அடைய ஆயுதங்கள் போன்றவை எங்க வச்சிருக்கீங்க? அப்படின்ட்டு பாபா நடிச்சு காட்டினாராம். நாம புத்தி யோகத்தின் பலத்தினால மாயையை வென்றவர், உலகத்தை வென்றவரா ஆகிட்டு இருக்கிறோம், யோகத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிறோம், அதாவது சிவபாபாவுடைய நினைவுல இருக்கிறோம், புத்தி அவருடைய நினைவுல மூழ்கி கிடக்குது. பதிகளுக்கெல்லாம் மேலான பதி சொல்ற பதிகிறதையாகணும், வேற யாரையுமே நினைவு செய்யக்கூடாது. யோகம் செய்து செய்து பரிபக்குவ நிலையை அடையணும். கன்னிகை கூட பதியை நினைவு செய்யறா இல்லையா, அவரோ தேகதாரி பரமாத்மாவோ அசரீரி, அவரை புத்தி மூலமா தான் நினைவு செய்ய முடியும். தேக அபிமானத்தை விட்டுட்டு ஆத்ம அபிமானி ஆகிடுவீங்க. புத்தியில சக்கரம் சுத்திக்கிட்டே இருக்குது. நாம நம்முடைய சொர்க்கதாமத்துக்கு கண்டிப்பா வருவோம். சூரிய வம்சி சந்திர வம்சி பிறகு வைஷ்ய சூத்ர வம்சத்தினர் ஆவீங்க. சோ மனுஷனை தேவதையாக்கணும்னா என்ன பண்ணும், இந்த ஞான செல்வத்தை கொடுக்கணும், அப்பதான் தேவதையாகும். ஏன்னா யார்கிட்டயும் ஞானம் கிடையாது, ஆனா உங்ககிட்ட வந்துச்சு, அதனாலதான் புத்தி பிரகாசமா இருக்குது, தெளிவா இருக்கு. ஒன்னு ஒண்ணுத்துக்கும் என்ன அர்த்தம் தெரியுது, பார்த்தாலே டக்குன்னு தெரியுது நமக்கு இல்லையா. இப்ப பாருங்க, இப்ப நேற்று சமவாணி இல்லையா சேவை பத்தி பாக சொல்லுங்க. அது கேட்டவொன்னு ஒரு பிரதர் கால் பண்ணி, பிரதர் எங்க ஊர்ல இந்த ஆடி மாசம் இந்த ஃபங்க்ஷன் போர்டு வைக்கணும் இல்லையா, அப்ப நமக்கு அவ்வளவு தெளிவா இருக்குது. அதுக்கு முன்னாடி ஃபங்க்ஷன்லாம் என்னமா சொல்லுவாங்க இல்லையா, காவடி தூக்குறது, படம் எடுக்கிறது, விளக்கு போது, இந்த மாதிரிதான் மைண்ட் வேலை செய்யும். இப்ப எவ்வளவு பிரகாசம் வந்துருச்சு, மத்தவங்களும் எப்படி எழுப்புறதுன்றதுதான் நம்ம யோசிக்கிறோம். ஆனா எல்லாம் ஏமாந்துட்டு இருக்கிறாங்க, எங்கெங்கயோ அலைஞ்சு தெரிஞ்சு எல்லா இடத்துலயும் பொய். பொய்ய பத்தி பக்தியில பேசுறதுதான் மக்கள் ஃபுல்லா, அது நெட்லயுமே பாத்தீங்கன்னா அவங்களதுதான் எல்லாரும் பாத்துட்டு கேட்டுட்டு இருக்கிறாங்க. ஆனா ஏமாந்துட்டு இருக்கிறாங்க பாவம். ஆனா நம்மள எவ்வளவு அமைதியா உட்கார வச்சிருக்காரு, எப்படி மனசு அமைதியாகும், யார் அடையணுமோ அவர் அடைஞ்சாதான் அமைதியாகும். அடைஞ்சிட்டீங்க அதனால அமைதியா இருக்கிறீங்க, அவங்க அடையில. அதனால இந்த வாரம் திருப்பதி, அடுத்த வாரம் திருவண்ணாமலை, அடுத்த வாரம் சமயபுரம், அடுத்த வாரம் மேல்மலை, அப்படி மாறி 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 போயிட்டே இருக்கிறான். அதுக்கு மாச மாசம் திருப்பதி. பாபா உங்களுக்கு அலையிற வேலையே கொடுக்கல, விடுவிச்சுட்டேன். ஆனா ஒண்ணு, சாகுற நேரத்துல கூட முரளி கேட்டுக்கிட்டே இரு, மைண்டுக்குள்ள அதே எண்ணம் இருக்கும்போது உயிர் பிரிஞ்சா ஆஹா சௌபாகியம் நாராயணன் ஆயிடுவேன், வேற எந்த நினைவும் வரக்கூடாது, கேட்டுக்கிட்டே போயிடணும். எந்த நினைவு வந்தாலும் மாட்டிக்குவீங்க, அன்பா பழகுங்க வீட்டுல. ஆனா புத்தியினால எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு பாபா கிட்ட பேசிட்டு இல்லன்னா மாட்டிக்குவீங்க. ஒரு சில ஊர்ல வந்து குழந்தைங்களை சாமி சாமின்னு கூப்பிடுவாங்க, அதே மாதிரி பெண் குழந்தைங்களை தாய் தாயின்னு கூட கூப்பிடுவாங்க. அவங்க எந்த அர்த்தத்துல கூப்பிடுறாங்களோ, ஆனா நம்ம அதே நம்ம என்ன பண்ணோம், பாபாவோட இணைச்சு பாபாவை குழந்தைக்கு நம்ம பேசிட்டு இருக்கலாம். அப்ப புத்தி பாபா கிட்ட இருக்கணும். சோ அதுக்கு நீங்க டைம் எடுத்து பயிற்சி பண்ணணும். ஒரு 10 நிமிஷமாவது நான் அந்த மாதிரி பாபாவை பிராக்டிஸ் பண்ண போறேன், இந்த குழந்தைய வச்சு அப்படி கவனம் கொடுத்தாதான் அது வரும், இல்லைன்னா மறந்துடுவீங்க. அப்படி முழுக்க முழுக்க பாபா கிட்ட நீங்க புத்தியை இணைக்கும் போதுதான், இறக்கும் போதும் பாபா கிட்ட புத்தி இணையும், திடீர்னாலும் அது வந்துடாது, மாட்டிக்குவீங்க. ஒண்ணும் இல்ல, உடம்பு சரியில்லைனாலே உங்களால யோகா பண்ண முடியல, தலைவலி வந்தாலே அந்த நேரம் பாருங்களா யோகா பண்ண மாட்டீங்க. ஆனா மற்ற எல்லா எண்ணமும் வரும், மற்ற எண்ணம் வரும்போது எல்லாம் தலைவலிக்காது, பாபா நினைக்கும் போது தான் பயங்கரமா தலைவலிக்கும். எப்படி மாயா செக் வச்சிருப்பாருங்க. அப்ப மற்ற நேரங்கள்ல நீங்க என்னென்னலாம் உள்ள போட்டீங்களோ அதுதான் வரும் அந்த டைம். அதுக்குதான் எப்பவுமே முழுக்க முழுக்க பாபா புனித அன்னப்பறவைன்றாரு இல்லையா, ரத்தினத்தை மட்டும் எடுத்து உள்ள போட்டுட்டு இருங்க, குப்பையெல்லாம் வெளில தள்ளிடுங்க. ஏன்னா அந்த உடல் பிரியும் போது என்ன உன் புத்தியில இருக்குதோ அதுதான் உன் பிறவியே நிர்ணயிக்குதுன்றது எவ்வளவு பெரிய ரகசியம், எவ்வளவு பெரிய ஆச்சரியம் இல்லையா. இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் இல்ல, உங்களுடைய விதி நீங்களே நிர்ணயிக்க முடியும்ன்ற ரகசியம். இப்ப நம்ம சொல்லலாம் சாமியாரா போறாங்கன்னா அது ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேல பண்ணுவாங்க. சோ அது ஏன் அப்படின்னா இறக்கிறதுக்கு முன்னாடி வரணும்ன்றது. ஆனா இன்னைக்கு எப்ப இறப்பான்னே தெரிய மாட்டேங்குது, பிறந்ததுல இருந்தே கேரண்டி இல்லையே. எல்லோருக்கும் இந்த நினைவு முக்கியம் தானே. பக்தர்கள் எல்லா பக்தர்களும் இன்னைக்கு மாயோட பிடியில மாட்டிக்கிட்டாங்க. கடைசி நேர முயற்சி தான் அந்த பாவ கர்மங்களை அந்த அளவுக்கு அழிக்கும். ஏன்னா அந்த ஒரு நினைவு கூட இல்லைங்க, அந்த அமைதியானாதான் போகும்ன்றது ரூல்ஸ். அதாவது சொர்க்கத்துக்கும் சரி பரந்தமத்துக்கும் சரி. சோ அப்படி போன இல்லாட்டினா இங்க பிறந்துடும். சோ பாவத்தை அழிக்கணும்ல, அப்ப கடைசி நொடி கூட நான் வீண் எண்ணத்தை வரவிட மாட்டா. அப்ப என்ன பண்ணுவோம், இந்த எண்ணத்தை உள்ள போட்டுக்கிட்டே இருக்குது. இந்த யோகமே நல்ல எண்ணத்தை உள்ள போட்டுக்கிட்டே இருக்கிறதா. அந்த முயற்சி பண்ண மோகத்தை வென்றவர் ஆக முடியாது. நல்லா தெரியும் கம்முன்னு தான் இருப்பான் மனுஷன். இந்த சாக போற டைம்ல எங்க இருந்துதான் பார்த்தோம் வருமோ, என் பொண்ணு கூப்பிடு, என் பேர குழந்தை கூப்பிடு, பேச்சிய குழந்தை, அதுக்கு பேர குழந்தை அதையும் கூப்பிடு. பற்ற வெல்ல முடியாம போயிடும், எந்த நினைவும் வரக்கூடாது. எவ்வளவு சூப்பர் தரும், சும்மா சீரியஸ் ஆனாலே உடனே கூப்பிடுவாங்க நிறைய பேர். ஆனா அவர் உயிரோடு தான் இருப்பார். அதுக்கப்புறம் மோகத்தை வென்றவராகனா அவ்வளவு முயற்சி இருக்கணும். பாபாவை தவிர, பாபா ஞானத்தை தவிர எதுவுமே உங்களுக்குள்ள போகக்கூடாது. கிறிஸ்தவர்கள் எல்லாம் உடம்பு சரியில்ல நாங்க ஜபம் பண்றோம், நிறைய அந்த கிறிஸ்டியன் ஹாஸ்பிட்டல் எல்லாம் வந்து பண்ணுவாங்க. அவங்க எதனால பண்றாங்களோ தெரியாது, அவங்க நல்லா ஆகணும்னு பண்றாங்களா அல்லது இறைவன் வார்த்தை கேட்டு அவங்க சேர்த்து போட்டோம்னு பண்றாங்களான்னு தெரியல இல்லையா. அப்படி கூட இருக்கும்ல, கடைசி நேரத்துல அவங்க அந்த பைபிள் வாக்கியத்தை கேட்டு சேர்த்து போனா அடுத்த பிறகு அது கிறிஸ்டியனா பிறக்காட்டினா கூட கிறிஸ்தவ மதத்தை ஈர்ப்பு வந்து ஓடிடும்ல. பாபா சொல்றார், நீ கடைசி நேரம் இந்த முயற்சி பண்ணலன்னா பக்தி கஷ்டப்பட்டு செஞ்சியே செஞ்சு அதோடைய பலனா அடைஞ்சே இந்த ஞானத்தை, அத நீனா இழந்துடுவ, அந்த பலனை இழந்துடுவ. பாருங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு அடைஞ்சு வேஸ்டா போயிடுது அப்படின்னு ஆயிடுது. கஷ்டப்பட்டு ஒரு கடைக்கு போறோம் அல்லது எங்கேயோ போறோம், நம்ம போகும்போது க்ளோசிங் டைம் ஆயிடுச்சு, முடிஞ்சிச்சு, மூடிட்டாங்க, வேஸ்ட் தான். அவ்வளவு தூரம் அல்லது வேற ஊருக்கே கூட போயிருக்கலாம், அந்த மாதிரி ஆயிடும் இல்லையா. க்ளோசிங் டைம் கடைசி நேரம் அது எப்பன்னு உங்களுக்கே தெரியாது. சோ அதுக்கு என்ன பண்ணுங்க, எந்த நேரமும் நினைவுல இருந்தீங்கன்னா இப்ப உங்களுக்கு ஒன்னும் சொல்லிட்டு இறக்க போறது இல்ல, திடீர்னு ஆயிடும். டவுட்டே தேவையில்லை, எல்லா பக்தர்களும் மாயின் பிடியில தான் சிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்கள காப்பாத்தணும், முதல்ல நீங்க உங்களை காப்பாத்திக்கணும். காப்பாத்தினாதான் நீங்க மத்தவங்களை காப்பாற்ற முடியும் இல்லையா. எல்லா பக்தர்களையும் காப்பாற்றக்கூடியவர் கள்ளங்கபடமற்ற சிவபாபா, அவரே வந்திருக்கிறார் நம்ம பாதுகாக்கிறதுக்கு. வழிய சொல்றாருன்னா அவருடைய வழிப்படி நடக்கணும் தானே, ஸ்ரீகிருஷ்ணருடைய வம்சத்துல போகணும் தானே. அப்ப அவர் முழு தேர்ச்சி, எந்த டெஸ்ட் பேப்பர்லயுமே ஃபெயில் ஆகல. அந்த மாதிரி நீங்களும் ஆகுங்க, அதுதான் முழு நிலவாகணும். இப்ப சங்கர் பாத்தீங்கன்னா மூன்றாம் பிரிய இருக்குது. இருந்தது அதுல கொஞ்சோண்டு கலைகள், அல்லது கலைகளற்ற நிலையிலிருந்து முழு கலைகள் நிரம்பியவர் ஆகும். அப்படி ஆகுனது ஸ்ரீகிருஷ்ணர், முழு தேர்ச்சி அடைஞ்சார், முழு நிலவானார். சந்திர வம்சத்துடைய டைம் திரேதாயுகம் வரும்பொழுது அவங்க வந்து அந்த ராஜ்யத்தை அடைவாங்க. அது வரைக்கும் மேலே இருப்பான். அப்ப நாம ஏன் தேர்வுல தோல்வி அடையணும்? நாம ஏன் நாராயணன் ஆகக்கூடாது? நம்ம எதுக்கு வெயிட் பண்ணணும்? 1250 வருஷம் ஸ்ட்ரைட்டா வந்து நம்ம ஏன் அடையக்கூடாது நாராயணன் பதவிய? அப்ப முழு தேர்ச்சி அடைய முயற்சி செய்யுங்க, ஒன்னும் பண்ணாதீங்க, கம்முன்னு பாபா நினைவுல இருங்க, அடைஞ்சிடலாம். அவ்வளவுதான், சும்மா இருந்தாலே உலகத்தை ஆண்டலாம். இங்க இருக்கிற எதை பத்தியும் கேட்கல, முழுக்க முழுக்க பாபா நினைவு, பாபா முரளி, பாபா நினைவு, பாபா முரளி, இதே தான் மைண்ட்ல ஓடிட்டு இருக்கும். இவ்வளவுதான் முயற்சி, ரொம்ப ஈஸியான முயற்சி, ரொம்ப குஷி குஷியான முயற்சி, இது சுகமான முயற்சி. இதுல பயப்படுறதுக்கான எந்த அவசியமும் இல்லையே. பயம்னா என்னன்னே தெரியாதவராகணும். அதே மாதிரி யார் மேலயும் வெறுப்பு இல்லாதவராகணும். பயமற்றவராக வெறுப்பற்றவராகவும் ஆகணும். அப்படின்னா என்ன, எது நடந்தாலும் அது கரெக்டா தான் நடக்குது, அமைதியா இருக்கும். ஒரு பழைய படத்துல ஒரு பாட்டு வரும் 10-15 வருஷத்துக்கு முன்னாடி, அதுல பாத்தீங்கன்னா ரெண்டு பேர் அடிச்சுக்குவாங்க, அவன் பண்றது சரியா இது சரியா அப்படின்ட்டு. சரத்குமார் விஜயகுமார் நடிச்ச படம் நினைக்கிறேன், ரெண்டு பேர் பாடுவாங்க, நான் சொல்றதா ரைட்டு இவன் பாடுவோம், அவன் சொல்றதா ரைட்டு. இப்ப மக்கள் வந்து இதுவும் சரி இதுவும் சரி, அவன் பாடும்போது இதுவும் சரி இதுவும் சரின்னு. அப்படிதான் நாம இருக்கணும். நமக்கு எதுவுமே தப்பு கிடையாது, எல்லாமே நமக்கு சரிதான், அதான் வெறுப்பற்றவர் ஆகுறது. எல்லாமே கரெக்டா தான் இருக்கும், பயப்படுறதுக்கும் எதுவும் கிடையாது இல்லையா. நாராயணன் ஆக முடியுமா? டெஸ்ட் பேப்பர் பயங்கரமா வருமா? பாபாவ கை பிடிச்சிட்டு இருக்கிற எல்லாம் ஆல்ரெடி சாகத்தான் போறாங்க, கண்டிப்பா சாகத்தான் போறாங்க. அது சாகிறதுக்கு நீ மறக்க போற, அவ்வளவுதான். அப்ப மறந்துட்ட அப்படின்னா பாபா அவங்க மூலமா பாத்துக்கிறாருன்ற அந்த நினைவு இருந்துகிட்டு இருக்கும், இல்லன்னா அவங்களே உங்களை பாத்துக்கிறாங்க ஞாபகம். ரெண்டுத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. இப்ப பாபா அவங்க மூலமா பாத்துக்கிறாருன்னா அவங்க இல்லாட்டினால அங்க வேற யார் மூலமாவது உங்களை பாத்துக்கோ, அப்ப தைரியம் இருக்கும், பயம் இருக்காது. சோ பயமற்றவராகவும் இருக்கணும், வெறுப்பற்றவராகவும் ஆகணும். இதுதான் இந்த ஞானம் சக்சஸ்ஸா ஞான சொரூபமா இருக்கக்கூடிய அடையாளம். எதுக்கும் பயமும் கிடையாது, எந்த சம்பவத்தின் மீதோ எந்த நபர் மீதோ வெறுப்பும் கிடையாது. இத புரிய வைங்க. பகவான சர்வ வியாபின்னு சொல்றவங்க தான் இன்னைக்கு உலகம் கியான நிலை அடைஞ்சிருக்க காரணம். இத புரிய வைங்க. கடவுள் எங்கும் நிறைந்தவர்னு சொன்னது இறைவனுடைய மகிமை இல்லாது இறைவனை நிந்தனை பண்றது, இறைவனுடைய ஞானத்தையே புரியாத மாதிரி மனிதனை ஆக்குனதே கடவுள் எங்கும் நிறைந்தவர்னு சொன்ன ஞானம் தான். புரிய வைங்க, இத ரொம்ப பெருமையா வேற நினைச்சுக்குவாங்க கடவுள் எங்கும் நிறைந்தவர்னு சொல்றது. அதே மாதிரி எல்லாமே ஒண்ணுதான், எதையும் வெறுக்க கூடாதுன்னு சொன்னார்தான். அதுக்குன்னு முட்டாள்தனமா பொய்யெல்லாம் உண்மைன்னு ஏத்துக்க கூடாது. கடவுள் எங்கும் நிறைந்தவர் எப்படி? கடவுளும் இயேசுவும் கடவுளும் கிருஷ்ணரும் எப்படி ஒன்னா இருக்க முடியும்? புரியல. இங்க அவர் எங்கும் நிறைந்தவர் கிடையாது. ஒருத்தர் தான் கள்ளங்கபடமற்றவர், பக்தர்களை பாதுகாக்கக்கூடியவர். கிருஷ்ணர் கிடையாது பக்தர்களை பாதுகாக்க, ஏன்னா அவரே இப்ப பக்தர் ஆயிட்டார், பூஜாரி ஆயிட்டார். பூஜைக்குரியவரா இருந்தவர் இன்னைக்கு பூஜாரி ஆயிட்டார். இங்கதான் இருக்குது அந்த ஆத்மா. எவ்வளவு அற்புதமான ரகசியம், இத புரிய வைங்க. கால சக்கரத்துல அவர் வராரு, அதனாலதான் அவர் பேர் சக்கரத்தை ஆழ்வார். அந்த சக்கரத்திலே பதிச்சு வச்சிருப்பாங்க கிருஷ்ணர். மிகப்பெரிய லாட்டரி சீட்டு, மிகப்பெரிய குதிரை பந்தயம் பாருங்க. இது லாட்டரி சீட்டுன்னு சொல்லலாம், குதிரை பந்தயம்னு சொல்லலாம், எப்படி சூப்பர். ஏன்னா லாட்டரி சீட் வந்து லக்கு, குதிரை பந்தயமும் லக் தான். ஆனா ஓடுற குதிரையுமே நீங்க தான், இங்க சமஸ்தூபர்ல ஓடுற குதிரையும் நீங்க தான். அப்ப இது முயற்சியும் இருக்கு, வேகமா ஓடுங்க, லாட்டரி சீட் அள்ளிடலாம். எப்படி ஓடணும்? புத்தி யோகத்தின் மூலம் ஓடுங்க. புத்தி தான், வேற எதுவுமே கிடையாது. இது வந்து எந்த காரணமும் உங்களால சொல்ல முடியாது, என்னால் நினைக்கவே முடியல அப்படின்ட்டு ஓடுங்க. எவ்வளவு வேகமா ஓடுறீங்களோ அந்த அளவுக்கு பாவத்தை சீக்கிரமா அழிச்சுட்டு சீக்கிரமா பாபாட்ட போயிடுங்க. பாபாட்ட சீக்கிரமா போயிட்டீங்கன்னா சீக்கிரமா சத்தியத்துக்கு வந்துடுவீங்க. அந்த ஓடுறதுக்கு தடையா வர்ற மாயை இருக்கிற யுத்த மைதானத்துல நின்றுட்டு இருக்கிறீங்க, யுத்த மைதானத்துல ஓடுறீங்க இலக்கை நோக்கி இல்லையா? ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் சண்டை நடக்குதுன்னா அப்படிதானே, அந்த சண்டை நடந்து எதிரி நாட்டை நோக்கி முன்னேறாங்கன்னா இவங்க வெற்றி அடைறாங்கன்னு அர்த்தம், பின்னோக்கி வராங்கன்னா அவன் முன்னேறிட்டு வரான்னு அர்த்தம். சொன்ன அப்ப முன்னேற விட மாட்டாங்க இல்லையா, சண்டை நடக்கும், எதிர் நாட்டு போர் வீரர்கள் தடுப்பாங்க. அதே மாதிரிதான் மாயை தடுக்குது. ஆனா ஓடிக்கிட்டே இருங்க. பாபா நினைவு வச்சாலே மாயை அழிஞ்சிடும், ஓடி போயிடு. நினைவுல இருந்துகிட்டே இருங்க, பாவ கர்மங்களை அழிச்சிடுங்க. முழு உலகத்தின் மீது வெற்றி அடையணும்னு சொல்றீங்களா, அந்த அளவுக்கு ஆயுதம் எங்க இருக்குது அப்படின்னு மனிதர்கள் சொல்றாங்களாம் அப்படின்னு பாபா நினைச்சு காட்டுறாரு. ஆனா இது ஆயுதத்தின் மூலம் உலகத்தை வெல்ல முடியாது, புத்தி யோகத்தின் மூலமாக, புத்தி யோகத்தின் பலத்தின் மூலமாக மாயை வெல்றோம், உலகத்தை வென்றவராகிறோம். இது வந்து புத்தியின் மூலம் உலகத்தை வெல்லக்கூடிய யோகம் இது. அதனால்தான் இந்த யோகம் பாரதத்தின் பழமையான யோகத்துக்கு அவ்வளவு பெருமைக்கு காரணம் என்ன, உலகத்தை வெல்வதற்கான யோகம் இது. உலகத்தை வென்றவர் ஆகிட்டு இருக்கிறோம், அதுக்காக யோகத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிறோம், சிவபாபாவுடைய நினைவுல இருக்கிறோம். அங்கே புத்தி மூழ்கி இருக்கணும். அதுதான் நிறைய இடங்கள்ல பாத்தீங்கன்னா சண்டையில எல்லாம் பாத்தீங்கன்னா கடலுக்குள்ள போய் உட்கார்ந்துக்கிற மாதிரி காட்டுவாங்க, ஆஞ்சநேயர், துரியோதனன் அது மாதிரி எல்லாம் காட்டுவாங்க. இப்ப அவர் நினைவுல மூழ்கி இருக்கிறது, உள்ளேயே இருந்தீங்கன்னா ஜெயிச்சிட்டீங்க, இல்லன்னா மாட்டிக்கீங்க. சிவபாபா நினைவுலே மூழ்கி இருக்கிறோம். பாபா சொல்றாரு பதிகளுக்கெல்லாம் மேலான பதி சொல்ற, பதிவீரதை ஆகுங்க, என்னை மட்டும் நினைவு செஞ்சு காட்டுங்க, உங்களுடைய பல ஜென்மத்து கணவன் எல்லாம் மறந்து காட்டுங்க, குறிப்பா இந்த கடைசி ஜென்மத்து கணவனை மறந்து காட்டுங்க, என் ஒருவனை நினைவு செய்யுங்க, வேற யாரையுமே நினைவு செய்யக்கூடாது, அப்பதான் பதிவீரதை இல்லையா. அந்த காலத்துல பெண்கள் வந்து கணவனை தவிர எந்த ஆணையும் நிமிந்து கூட பார்க்க மாட்டாங்கன்னு, அது உண்மையில எதோடைய நினைவு. இப்ப நம்ம பாபா கிட்ட அந்த அளவுக்கு உண்மையா இருக்கணும், வேற யாரையும் பாக்குறதுல நினைக்க கூட கூடாது. ஏன்னா அந்த பொண்ணு பாக்கட்டினா கூட நினைக்குதா இல்லையான்னு நமக்கு தெரியாது, ஆனா இங்க நினைக்க கூட கூடாது. அந்த அளவுக்கு பரிபக்குவ நிலையை அடையணும் யோகா செஞ்சு செஞ்சு. அப்ப அப்ப ஒரு டைம் என்ன ஆகும் அப்படின்னா, நமக்கு எல்லாமே தெரியுதுல, பாபா குழந்தை ஆகாத நம்மளுடைய கேரக்டர் மாறுது, அந்த பழைய கேரக்டர் கொஞ்சம் வந்தாலும் நமக்கு வழி வருது, கோபமாகட்டும் காமமாகட்டும் பற்றாகட்டும் எல்லாமே டக்குன்னு தெரியுது. யோகா கட் ஆகுது, வாணி படிக்க முடியல, பச்சாலும் புரியல நிறைய. அதே மாதிரி ஒரு பாபாவை தவிர வேற எதையுமே நினைக்காத அளவுக்கு மைண்ட் ஃபுல்லா ஆயிடுச்சுன்னா வேற ஏதாவது நினைச்சாலே உங்களுக்கு வழி வரும். இந்த மாதிரி பக்குவ நிலையை அடையுங்க. அப்ப என்னன்னா அப்படி ஒரு ஆனந்தத்தை அனுபவம் செய்வோம், வெறும் இறைவனுடைய நினைவிலே இருக்கும்போது ஆனந்தம் கட் ஆகுறதே உங்களுக்கு ஒரு வழி மாதிரி இருக்கும். அதுக்கு நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் என்னது, நினைவு செய்யுங்க, அனைத்தையும் மறங்க, ஆத்மாபிமானி ஆகுங்க. இப்ப கல்யாணம் ஆன பெண் அல்லது நிச்சயிக்கப்பட்ட பெண் வந்து அந்த கணவனை நினைவு செஞ்சிட்டே இருக்கிறாளு, அந்த மாதிரி நினைவு செய்யுங்க. ஆனா அது தேகதாரி கணவன், இங்க தேகமற்ற அசரீரி கணவன் பரமாத்மா. இவரை புத்தி மூலமா தான் நினைவு செய்ய முடியும், முயற்சி செஞ்சுதான் நினைவு செய்யணும். ஏன்னா உடல் இருந்துச்சுன்னா டக்குன்னு நமக்கு புத்தியில வந்துடும், மறக்கணும்னு நினைச்சாலும் மறக்காது, ஆனா இவருக்கு உடல் கிடையாது. சோ அதனால புத்தி மூலமா முயற்சி செஞ்சு நினைவு செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அது நிலைச்சி இருக்கணும்னா முதல்ல நீங்க உடல்ன்றத மறந்து இந்த உடல் உலகத்துல உள்ள எல்லையும் அனைத்தையும் மறந்து வெறும் ஒளிப்புள்ளியாகவே உங்களே நினைவு செய்யணும், எல்லாரையும் வெறும் ஒளிப்புள்ளியாகவே பார்க்கணும், அப்பதான் அது சாத்தியம். அதுக்காக ஆத்மா அபிமானி ஆகுங்க. தேக அபிமானத்தை விட்டுடுங்க. புத்தியில இந்த சக்கரம் சுத்திக்கிட்டே இருக்கணும். என்னது ஆத்மா உடலை சொல்லுவாங்கல்ல, நான் எல்கேஜில இங்க படிச்சேன், இங்க இப்படி படிச்சேன், இவங்க எனக்கு ரொம்ப பிடிச்ச டீச்சர், நான் ஸ்கூல்ல என்ன இப்படி எல்லாம் பாராட்டினாங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க 80 வயசு ஆனாலும் அதை ஏதோ நேத்து நான் அந்த மாதிரி சொல்லுவாங்க. அந்த மாதிரி நாம சொத்தணும், நான் ஆத்மா நாராயணனா இருந்தேன், நாராயணனா இருந்தேன், சத்தியுகத்துல அவ்வளவு தூய்மை இருந்தேன், அவ்வளவு பரிசுத்தமா இருந்தேன், அவ்வளவு செல்வ செழிப்பு இருந்துச்சு, இயற்கையான அழகு, அவ்வளவு சுவை மிகுந்த கனிகள், நறுமணமிக்க மலர்கள் நிரம்பிய அந்த பூந்தோட்டத்துல அவ்வளவு ஆனந்தமா இருந்தேன். ஆத்மா நான் அப்படி இருந்தேன், கொஞ்சம் கொஞ்சமா கலைகளை இழந்தேன், விகாரத்துல விழுந்துட்டேன், எல்லாத்தையும் இழந்துட்டேன் அப்படின்னு மைண்டுக்குள்ள பேசிக்கிட்டே இருக்கும். அதுதான் நினைவு, அதை எடுத்துட்டு வரணும். இந்த சக்கரம் சுத்திக்கிட்டே இருக்கும். ஆத்மா அபிமானினாலே ஆத்மா ஆத்மாவை பற்றி நினைக்கல இல்லையா? ஆத்மா ஒளிப்புள்ளியா இருக்கிறேன். யோசிச்சுப்பா, கிருஷ்ணருடைய உடல் எப்படி இருக்கும்னே மறந்து போச்சு, தெரியாது. ஆனா அந்த உடலுக்குள்ள நான் இருந்தேன் நினைச்சாலே எவ்வளவு ஆனந்தமா இருக்குது. கிருஷ்ணர் உடலுக்குள்ள நான் இருந்தேன், லக்ஷ்மி உடலுக்குள்ள இருந்தேன், லக்ஷ்மியாவே இருந்தேன் நினைக்கும் போதே எவ்வளவு ஆனந்தம். இதுதான் இந்த சக்கரம், இது சுத்திக்கிட்டே இருக்கணும். இப்படி இருந்தனா ஆத்ம உணர்வை பற்றி தெரியாததுனால தேக உணர்வுல சிக்கி இழந்துட்டேன், இனி மாட்ட மாட்டேன், ஆத்ம உணர்வுல இருப்பேன், அது மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கணும். ஆத்மா அபிமான ஆக்சுவலா இது அப்படியே கண்ணு மூடி நினைவு பண்ண கண்ணை திறக்கவே மனசு வர மாட்டேங்குது, இவ்வளவு ஆனந்தமா இருக்கும். கொஞ்சம் அப்படி ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக போய் படுக்கிறீங்கன்னா இது சுத்தி பாருங்களா, அவ்வளவு ஆனந்தமா இருக்கும். புத்தியில சக்கரம் சுத்திக்கிட்டே இருக்குது. நாம நம்முடைய சொர்க்கத்துக்கு கண்டிப்பா வருவோம், அதுவும் மைண்ட்ல இருக்கணும். கண்டிப்பா வருவோம், ஏன்னா இருந்தோம், அங்க இருந்தோம், கண்டிப்பா சொர்க்கத்துல இருந்தோம், சத்யுகத்துல இருந்தோம், அது மைண்ட்ல இருந்துகிட்டே இருக்கணும். சூரியவம்சியாவும் ஆவிங்க, பிறகு சந்திரவம்சியாவும் ஆவிங்க, பிறகு வைஷ்யராகவும் ஆவிங்க, பிறகு சூத்ரராகவும் ஆவிங்க, பிறகு சூத்ரன்ல இருந்து பாபா வந்து மறுபடியும் பிராமணன் ஆக்குவார். இப்படி எல்லாம் உங்களுக்குள்ள பேசிக்கிட்டே இருக்கணும். கண்டிப்பா வருவேன் சத்யுகத்துக்கு, சூரியவம்சத்துல வருவேன், நாராயணனா வருவேன், அது மைண்ட்ல இருந்துகிட்டே இருக்கும். என்னை மறந்த நிலை வந்து சுத்தமாக மறக்கும் போது பாபா வந்து என்ன பிராமணன் ஆக்கி மீண்டும் தேவதை ஆக்குவாரு. குழந்தைங்க பாட்டுக்கு போய் படிக்கிறாங்க, ஸ்கூல் பசங்க கூட அப்பெல்லாம் வந்து வசதி எல்லாம் இருக்கிறதுல 69 முன்னாடி லைட் இல்லைன்ட்டு தெருவிளக்குல படிப்பாங்க, பாட்டுல போய் படிப்பாங்க. பாபா சொல்றாரு, நீங்களும் அதே மாதிரி ஏகாந்தத்துல உட்கார்ந்து பாபாவை நினைச்சீங்க, தனிமையில உட்கார்ந்து பாபாவை நினைச்சீங்க. ஏன் மற்ற வேலை செய்யும் போது பாபா நினைவு செய்யணும், பட் தனிமையிலே இருந்து நினைவு செய்யும் போது பயங்கர ஆனந்தமா இருக்கும். அதுக்கும் நம்ம டைம் ஒதுக்கணும். நம்முடைய பழைய கணக்கு வழக்கு முடிஞ்சிடும், நினைவு செய்ய செய்ய கணக்கு வழக்கு முடிஞ்சுகிட்டே இருக்கும். எல்லா வழக்கும் முடிஞ்சிச்சுன்னா போய் ராஜ்யம் செய்வோம் தூய்மையாகி. ஆனா இப்ப நாம யுத்த மைதானத்துல இருக்கிறோம், யுத்த மைதானம் அந்த ராஜ்யத்தை அடையிறதுக்காக மாயையோடு யுத்தம் செய்யறோம், யுத்த மைதானத்துல இருக்கிறோம். சோ இதுல வென்ற பிறகு பாரதத்துல நிலையான அழியாத சுகம் சாந்தியின் ராஜ்யம் செய்வோம். நாம எல்லோருமே யுத்த மைதானத்துல இருக்கிறோம். முழுமையான யோக பலத்துக்கான விஷயம் இது, இதுல எந்த கஷ்டமும் கிடையாது. பாபாவுடைய ஸ்ரீமத்படி மட்டும் நடக்கணும், பிறகு தானாவே ராஜ்யத்துக்கான திலகம் கிடைச்சிடும். வரதானம் கூட நீண்ட ஆயுள் உடையவர் ஆகுங்கள், குழந்தை பேர் உடையவர் ஆகுங்கள் அப்படின்னு கிடைச்சிடுது. அங்க சொர்க்கத்துல செல்வம் எல்லாமே உங்களுக்கு அளவு கடந்ததா இருக்கும், குழந்தை பிறக்க போகுதுன்னு முன்னாடியே சாட்சாத்காரம் ஏற்பட்டுடும். அங்க முகத்துல அன்பு நிறைஞ்சு இருக்கும், விகாரத்தின் விஷயமே இருக்காது, அது நிர்விகாரி உலகம். ஸ்ரீகிருஷ்ணர் பாருங்க எவ்வளவு முதல் தரமானவர், எவ்வளவு இனிமையானவரா இருக்கிறார். இப்ப அப்படி ஆகணும், நீங்க பட்டத்து ராணி ஆகணும். மீரா பஜனை பாடினார் அவ்வளவுதான், ஆனா மீராவுக்கு பகவான் கிடைக்கல, அதுவோ பக்தி மார்க்கம். இப்ப மீரா கூட எங்கேயோ இருக்கிறாங்க, ஒருவேளை உறுதியான பக்தையா இருந்தா அவங்க கூட இப்ப ஞானம் எடுத்திருக்கணும். நாமளும் துவாபர யுகத்துல இருந்து பக்தி செஞ்சுக்கிட்டே வந்தோம் இல்லையா. சிவபாபா நான் உங்களுடையவன், உங்களிடம் இருந்து முழு ஆஸ்தி எடுப்பேன், நான் உங்க மேல பலி ஆகிறேன் அப்படின்னு புத்தியில புரிஞ்சுக்கணும். அப்ப பாபா கூட 21 பிறவிகள் உங்கள் மீது பலியாவார். நாம பலி ஆகாம மாற்றாந்தாய் குழந்தையா ஆகிட்டோம்னா 21 பிறவிக்கும் பிரஜையாத்தான் பிறப்போம். பாபா சொல்ற நீங்க என்ன நினைவு செஞ்சீங்கன்னா நானும் உங்களுக்கு உதவி செய்வேன். உதவி கூட தன்னுடைய குழந்தைக்கு தானே அப்பா செய்வாரு, மற்றவங்களுக்கு எதுக்கு உதவி செய்யணும். நல்லது, அப்படின்னு என்ன அர்த்தம், அவருடைய வழிப்படி நடக்கிற குழந்தைக்கு தான் பாபா உதவி செய்வார். நல்லது. தனிமையில உட்கார்ந்து அப்பாவை நினைவு செஞ்சுக்கிட்டே இருங்க, ராஜ்யத்தை அடைய போறேன்னு சக்கரத்தை சுத்திக்கிட்டே இருங்க, பாவம் அழிஞ்சிட்டு இருக்குதுன்ற நினைவிலே இருங்க. அதுக்காக நான் இப்ப யுத்த மைதானத்துல இருக்கிறேன், வேற எந்த எண்ணமும் யாருடைய நினைவும் வர விடமாட்டேன்னு இருங்க. பாரதத்துல அழிவற்ற சுகம் சாந்தியின் ராஜ்யத்தை இப்ப நாம உருவாக்கிட்டு இருக்கிறோம். அங்க போய் அந்த அழிவற்ற சுகம் சாந்தியின் ராஜ்யத்தை அங்க செய்வோம். சொர்க்கத்துல இந்த யுத்த மைதானத்துல ஜெயிச்சிட்டோம்னா அங்க போய் ஆட்சி செய்வோம். அதுக்காகத்தான் நம்ம எல்லோரும் இப்ப யுத்த மைதானத்துல இருக்கிறோம். ஆனா இங்க யுத்தம் கத்தியின்றி ரத்தம் இன்றிவாங்க, கத்தியின்றி ரத்தம் இன்றி யுத்தம் ஒன்று நடக்குது. கத்தினால குத்தாட்டினாலும் பரவாயில்ல, அவங்க ஓடுற கோஷம் அதை விட மோசமா இருக்கும் இல்லையா. சோ இங்க அதுவும் கிடையாது, இங்க கத்தியும் கிடையாது ரத்தமும் கிடையாது, எந்த விதமான இம்சையும் கிடையாது, யாருக்கும் இம்சை கிடையாது, யாருக்கும் எந்த விதமான துக்கமும் கிடையாது. முழுக்க முழுக்க யோக பலம், யோக பலத்தின் மூலம் மாயை வெல்றமே தவிர இதுல எந்த விதமான கஷ்டமும் கிடையாது. ஜஸ்ட் பாபாவுடைய நினைவு, பாபாவுடைய வழி, பாபாவுடைய வழிப்படி மட்டும் நடக்கணும். ஒரு அடி விடாம பாபாவுடைய வழிபடி நடந்துகிட்டா கரெக்டா அந்த வழி எங்க போய் விடும், ராஜ்ய பாக்கியம், சொர்க்கத்தின் ராஜ்ய பாக்கியத்துக்கு போய் அழைச்சிட்டு போயிடும். இப்ப ராஜ்ய பாக்கியத்தின் திலகம் கிடைச்சிடும். சோ பாபாவுடைய வழிபடி நீங்க நடக்கும்போது உங்களுக்கு பாபா கொடுக்கற வரம் என்ன, ஆயுஷ்மான் பவ, நீண்ட ஆயுள் கொண்டவர் ஆகுங்க, புத்திரவான் பவ, குழந்தை பேர் உடையவர் ஆகுங்கள். அந்த செல்வம் அளவற்ற இருக்கும், குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு காட்சியும் தெரிஞ்சிடும், இந்த குழந்தை பிறக்க போகுது எல்லாமே தெரிஞ்சிடும். அப்ப எவ்வளவு சூப்பரா இருக்கும்பாங்க, அங்க முகத்துல எல்லாருடைய முகத்துல அன்புதான் இருக்குமே தவிர விகாரம் இருக்காது. எவ்வளவு சூப்பரா இருக்கும் பாருங்க, கள்ளங்கபடமற்ற அன்பு. இந்த சாமி படத்துல கேஆர் விஜயா நடிக்கும் போதெல்லாம் பாத்தீங்கன்னா பார்க்கும் போதே எப்படி இருக்கும் சிரிப்பு, அதே மாதிரிதான் எல்லாருமே அங்க இருப்பாங்க போது எப்படி இருக்குது. அது நிர்விகாரி உலகம். கிருஷ்ணரை பாத்தீங்களா எவ்வளவு முதல் தரமானவராகவும் இனிமையானவராகவும் இருக்கிறாருன்னு, அந்த மாதிரி நாம் ஆகணும், பட்டத்து ராணி ஆகணும். சத்யுகத்தை சொல்லும் போது கிருஷ்ணரை சொல்றாரு, ஆக்சுவலா பக்தி மார்க்கத்துல கிருஷ்ணர் அவ்வளவு இனிமையானவரா தானே காட்டுவாங்க, அந்த பேசுறது அப்படியே இனிக்க இனிக்க பேசுற மாதிரி இருக்கும். இப்ப அப்படி ஆகணும், பட்டத்து ராணி ஆகணும், அதே பக்தி மார்க்கத்துல பாத்தீங்கன்னா மீராவை அப்படி காட்டுறாங்க, பஜனை பாடினாங்க அப்படியே அவ்வளவுதான், பஜனை பாடிக்கிட்டே இருக்கிறாங்க, தன்னையே மறக்கிறாங்க. மற்றபடி அவங்களுக்கு ஒண்ணு கடவுள் கிடைக்கல, பக்தி மார்க்கம் அது. இப்ப அந்த மீரா எங்கேயோ ஏதோ ஒரு உடம்புல ஒளிஞ்சிட்டு இருக்கும் அந்த ஆத்மா. ஆனா மீராவா பிறக்கும் போது பக்தி பண்ணாங்களே, அதே மாதிரி இப்பவும் பக்காவா இருந்தாங்க, இந்நேரம் ஞானம் எடுத்துட்டு இருப்பாங்கன்ற தப்ப பாருங்களேன். இது எவ்வளவு ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா துவாபரத்துல இருந்து நாமளும் பக்தி செஞ்சோம் தானே. அப்ப பாருங்க, அதான் பாபா சொல்ற ஞானத்தின் மாலை வேற பக்தியின் மாலை வேறன்றாரு. அப்ப ஞானத்துல நம்பர் ஒன்னா இருக்கிற பிரம்ம பாபா சரஸ்வதியே தான் அங்க மீராவானாங்கன்னு சொல்ல முடியாது, அது வேறையா கூட இருக்கலாம், ஆனால் அது வேறன்று. அது எவ்வளவு ஆச்சரியம் இல்ல. அந்த பக்தி மீரா இப்ப எப்படி இருக்கிறாங்கன்னே தெரியல பாருங்க, யாரா இருக்கிறாங்கன்னே தெரியல. ஆனா கிருஷ்ணர் மட்டும் தெரிஞ்சிச்சு, கிருஷ்ணர் சரஸ்வதி மட்டும், கிருஷ்ணர் ராதை. அதனால இப்ப என்ன பண்ணணும், பக்தி செஞ்சோம் அதோடைய பலனாத்தான் நீங்க கிடைச்சிருக்கீங்க, ஞானம் கொடுக்கறீங்கன்னா நான் முழுசா நான் ஞானம் எடுக்கிறேன் பாப்பா, முழுசா நான் உங்களோட நான் இருந்து காட்டுறேன், அதாவது ஒவ்வொரு அடியில உங்க வழிபடி நடக்கிறேன், முழு ராஜ ஆஸ்திய நான் அடைஞ்சு காட்டுறேன், முழுசா உங்களுக்கு நான் பலி ஆகுறேன் அப்படின்னு மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கும். நான் உங்களுடையவன் பாப்பா அப்படி நீங்க இருந்தீங்கன்னா, புத்தியில புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, 21 பிறவிக்கு பாபா கேரண்டி கொடுக்கற, நானும் உங்களை கண்ணுக்குள்ள வச்சு பாத்துக்கிறேன் சொர்க்கத்துல. ஆனா முழுசா பலியாகாம உங்க இஷ்டத்துக்கு நடந்துக்கிறீங்கன்னா, மாற்றாந்தாய் குழந்த 21 பிறவிக்கு பிரஜையாயிடுவீங்க. உங்களை நீங்களே சபிச்சுக்கிட்ட மாதிரி சொர்க்கத்துல வந்தும் பிரஜையா தான் ஆகுறீங்கன்னா அது சாபம் தான். பாபா சொல்றாரு, என்ன நினைவு செஞ்சுக்கிட்டே இரு, நான் உதவி செய்வேன். சோ மெயினா பாபா கிட்ட பலி ஆகுறதுன்றது 24/7 பாபா நினைவு, ஒரு வினாடி கூட ரெஸ்ட் கிடையாது. அப்படி நினைவு செஞ்சா நான் உதவி செய்வேன், அப்படி நினைவு செய்யற குழந்தைதான் என்னோட குழந்தை, என் சொல் பேச்சு கேட்கற குழந்தை, அந்த மாதிரி குழந்தைக்குதான் நான் உதவி செய்வேன். மற்றவங்களுக்கு நான் எதுக்கு உதவி செய்யணும், என் குழந்தைனா நான் சொல்றத கேக்கும்பா, அந்த குழந்தைக்கு நான் உதவி பண்ணுவேன். என் சொல் பேச்சு கேட்கலன்னு இல்ல, அது என் குழந்தை இல்ல, மாற்றம் அந்த குழந்தை, அந்த குழந்தைக்கு நான் ஏன் உதவி செய்யணும். நல்லது, இனிமையிலும் இனிமையான செல்லமான குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப்பாதவி அன்பு நினைவுகளும் காலை வணக்கமும், ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையும் நமஸ்தே, ஆன்மீக தாய் தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளும் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. தாரணைக்கு அனுமதி தரும், மாயை மீது வெற்றி அடைந்து ஸ்ரீ கிருஷ்ணர் மீது உலகை வென்றவர் ஆகணும், இந்த யுத்த மைதானத்துல எப்பவும் வெற்றியாளராகணும், தோல்வி அடையக்கூடாது. முழுசா அப்ப அந்த கிருஷ்ணர்னால அந்த ராச லீலா பாம்பு மேல நடனம் ஆடுவார் இல்ல, அந்த மாதிரி ஃபுல்லா வெற்றி அடையணும், சிரிச்சுக்கிட்டே அதை சாகடிக்கிறார் அப்படின்னு அர்த்தம். கொஞ்சம் கூட மாயையுடைய யுத்தத்துடைய பாதிப்பு அவருக்கு இல்ல, அந்த மாதிரி இருங்க, முழு உலகை வெல்லுங்க, மாயை மீது முழு வெற்றி அடையுங்க. இந்த யுத்த மைதானத்துல எப்பவுமே வெற்றி உங்க பக்கம்தான் இருக்கணும், தோல்வியை அடையக்கூடாது, எப்போதும் வெற்றியாளர் ஆகணும். சீமத்படி தன்னை விகாரங்களின் பந்தனம் கர்ம பந்தனத்திலிருந்து விடுவிச்சுக்கணும், அசரீரி ஆகிறதுக்கான பயிற்சி செய்யணும், புத்தி யோகத்தின் மூலம் விரைவாக ஓடணும். ஃபுல் பரிசு அடையணும். இந்த குதிரை ரேஸ்ல நம்பர் ஒன் வரணும், அதனால அதி வேகத்துல முழுக்க முழுக்க பாபா நினைவு, பாபா நினைவு, ஆத்ம உணர்வு, தேக உணர்வு வரக்கூடாது. அப்பதான் கர்ம பந்தனத்துல இருந்தும் தப்பிப்பீங்க, விகார பந்தனத்துல இருந்தும் தப்பிப்பீங்க. அதுதான் ஸ்ரீமத், அசரீரியாக உடலே கிடையாது, வெறும் ஒளியா இருக்கிறேன், ஒவ்வொருத்தரையும் ஒளியா பாக்குறது. இந்த பயிற்சி பண்ணிக்கிட்டே இருங்க, அது குறைஞ்சது 1 மணி நேரம் கவனம் கொடுத்து பண்ணுங்க டெய்லியும். ஏன்னா அதான் ரொம்ப முக்கியம், கடைசி நேரத்துல கர்மாதித்த நிலைக்கு அதுதான் அடிச்சுட்டு போகும், மற்ற எண்ணங்கள் வர விடாம பாத்துக்கும். ஆத்மா நினைச்சோம்னா ஆத்மாவுடைய முந்தைய பிறவி என்ன, இதெல்லாம் நினைப்போம்.
ஆத்மாவை பற்றிய நம்மளுடைய சிந்தனை இருக்கும். அப்பதான் தேக உணர்வுல இருந்து தப்பிக்கிற இந்த ஓட்ட பந்தயத்துல வேகமா ஓடுவீங்க. வரதனம் சமநிலையின் சிறந்த குணங்களை கடைபிடித்து அனைவருக்கும் ஆசீர்வாதம் கொடுக்கக்கூடிய சக்திசாலி சேவாதாரி ஆகுங்க. சமநிலையின் சிறந்த குணங்களை கடைபிடித்து அனைவருக்கும் ஆசீர்வாதம் கொடுக்கக்கூடிய சக்திசாலி சேவாதாரி ஆகுங்க. அதுக்கு விளக்கம், இப்ப சக்திசாலி ஆத்மாக்களாகிய உங்க சேவை எல்லோருக்கும் ஆசீர்வாதம் கொடுக்கிறது. கண்களால கொடுத்தாலும் சரி, நெற்றியின் மணி மூலமா கொடுத்தாலும் சரி, எப்படி சாக்கார பிரம்மா பாபாவை கடைசி கர்மாதித்த நிலையின் சமயத்துல பாத்தீங்க, எப்படி சமநிலையின் சிறப்பு தன்மை இருந்தது மற்றும் ஆசீர்வாதத்தின் அற்புதம் இருந்தது. ஆகவே தந்தைய ஃபாலோ பண்ணுங்க, இதுதான் சகஜமான சக்திசாலியான சேவை. இதுல நேரமும் ரொம்ப கம்மி, உழைப்பும் ரொம்ப கம்மி, ஆனா ரிசல்ட் அதிகமா வெளிப்படும். அதனால ஆத்மீக ஸ்வரூபத்தின் மூலம் அனைவருக்கும் ஆசீர்வாதம் கொடுத்து கொண்டே செல்லுங்கள். ஸ்லோகன் விஸ்தாரத்தை ஒரு நொடியில் சுருக்கி ஞானத்தின் சாரத்தை அனுபவம் செய்ய வைக்கிறது தான் லைட் மைட்ரோஸ் ஆவதாகும். சரி, வரதான் பாருங்க, சம பார்ப்பிலான வரதா. சோ இது மனசா சேவைன்னு கூட சொல்லலாம் இல்லையா. நேத்து பாபா வந்து நான் சுகக்கடல் சிவபாபாவுடைய குழந்தை அப்படின்ற நினைவு இருந்தாலே உனக்கு துக்கமே வராது, ஏன்னா துக்கத்தின் உலகத்திலிருந்து விலகிட்ட, துக்கத்தின் உலகத்துல உன்னை கட்டி போட்டிருந்த எல்லா கயிறும் அறுத்து எரிஞ்சிட்ட, சுகக்கடல்ல மூழ்கிட்டே இரு, அப்ப நீயும் சுகஸ்வரூபமா இருப்ப அப்படின்னாரு. இன்னைக்கும் அதே சுகஸ்வரூப ஆத்மான்னா எல்லோரையும் அதே மாதிரி சுகஸ்வரூபமா நான் மாத்தணும் அப்படின்ற ஒரு எண்ணம், எண்ணத்தின் மூலமாக முதல் சேவை, அடுத்ததான் வாய் மூலமாலும் நான் ஆத்மாவா இருக்கிறேன், ஆத்மாவுடைய அனைத்து குணங்கள் நிரம்பியவரா இருக்கிறான், மற்ற ஆத்மாக்களுக்குள்ள குறை இருக்கு அதை நான் நிரப்புறேன், எந்த சக்தியில எந்த குணத்துல கம்மியா இருக்கிறாங்களோ அதை நான் நிரப்புறேன் எண்ணத்தின் மூலமாக. சோ அதுதான் ஆசீர்வாதம், அவங்களுக்கு கொடுக்கற ஆசீர்வாதம் அல்லது வரதானம். சோ இத நீங்க கண்ணால பார்த்தாலும், கண்ணு மூலமா கொடுத்தாலும், நெத்தி மூலமா கொடுத்தாலும், உண்மையில எதன் மூலமா கொடுக்கறீங்க, எண்ணத்தின் மூலமா கொடுக்கறீங்க. நிறைய சீரியல் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம பிரம்ம பாபா ஆட்சி வரலாறு பாத்தீங்கன்னா கண்ணுல இருந்து சக்தி போற மாதிரி எல்லாம் காட்டும். சோ அப்படி சீரியல்லையும் பாத்தீங்கன்னா, பக்தி சீரியல் கண்ணுல இருந்து இன்னொருத்தருக்கு அந்த சக்தி போற மாதிரி காட்டும். சோ சாக்கார் பாபா கடைசி நேர டைம்ல எல்லாம் பாத்தீங்கன்னா, சரீரம் விடுறதுக்கு முன்னாடி எல்லாம் அவர் கண்ணே அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கறது கிளியரா தெரிஞ்சுதான், அந்த மாதிரி சமநிலை இருந்ததுதான். அந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்க பாபாவை, அந்த ஆசீர்வாதத்தின் அற்புதம் இருந்துச்சு, அவரை பார்த்தாலே நீங்க நினைச்சது நடந்த மாதிரி. அதுக்குதான் அந்த ஆத்மா பார்த்தா, அதனாலதான் இப்ப கோயிலுக்கு திருப்பதிக்கு போயிட்டு வந்தா போதும் அப்படின்ட்டு மாசம் மாசம் போறதுன்னா அந்த கண்ணுல அந்த வரம் வருது அப்படின்ட்டு. எல்லாம் இப்ப சங்கமத்துல நம்ம பண்ற முயற்சியோடைய நினைவு. அது மாதிரி பிரம்ம பாபா ஃபாலோ பண்ணுங்க, இதுதான் ரொம்ப ஈஸியான சேவை, பயங்கர பவர்ஃபுல்லான சேவை. டைம் ரொம்ப கம்மி, அது நீங்க பாக்குறவங்களுக்குலாம் இவங்க நல்லா இருக்கணும், இவங்க அமைதியா இருக்கணும், இவங்க ஆனந்தமா இருக்கணும், இவங்க நினைச்சது நிறைவேறணும், இத சொல்றது வந்து ஒரு பழக்கமா ஆக்கிக்கோங்க. யார பார்த்தாலும், எப்ப பார்த்தாலும், எவ்வளவு நேரம் பார்த்தாலும், எவ்வளவு நேரம் பார்த்தாலும் சொல்லிக்கிட்டே இருக்கணும், அது வேற இருக்கு. இதுக்கு உங்களுக்கு நீங்க எதுவுமே கஷ்டப்படல, ஏன்னா இது மனசுக்குள்ளேயே இருக்குது. இதுக்கு உழைப்பும் ரொம்ப கம்மி, ஆனா இதோட ரிசல்ட் பலன் வந்து பயங்கர அதிகம்ன்ற, நீங்க நினைச்சது அதே மாதிரியே நிறைவேறிடும். சோ இப்படி பண்றதுக்கு பேர் தான் ஆன்மீக ஸ்வரூபத்துல நிலைச்சிருக்கு. சோ இதன் மூலம் எல்லோருக்கும் ஆசீர்வாதம் கொடுத்துக்கிட்டே இருந்தேன். ஏன்னா ஆன்மீக தன்மையை பத்தி அதிகமா சொன்னார்கள் இந்த ஞாயிற்றுக்கிழமை வாணியில, ஆன்மீக தன்மை இருந்துகிட்டே இருக்கணும் அப்படின்ட்டு. ஆன்மீக ரோஜா நான் நறுமணத்தை பரப்பிக்கிட்டே இருக்கிறேன் அப்படின்னு சொன்னதுல. சோ அந்த மாதிரி சோ உங்க கண்ணு மூலமாகவே புதுமையை அவங்க பார்க்கணும். இந்த உலகத்து விஷயங்கள் எதுவுமே பார்க்க கூடாது. அதே மாதிரி தேகத்தை பார்த்தாலும் பார்க்காம இருங்கன்றாரு. அந்த மாதிரி அந்த அவகுணத்தை பார்த்தாலும் பார்க்காம இருங்க, உங்களுக்கு இந்த நல்ல ஆசீர்வாதம் அது மட்டும்தான் போகணும். இந்த மாதிரி எல்லாருக்கும் ஆசீர்வாதம் கொடுத்துக்கிட்டே இருங்க, சுப எண்ணங்கள் வச்சுக்கிட்டே இருங்க. கர்மாதித்த நிலையை அடையும் பொழுது அது நடக்கும். அது நடந்துகிட்டே வந்தா கர்மாதித்த நிலையை அடைஞ்சிடுங்க. எவ்வளவு சூப்பர்ல. ஒரு உங்களுக்கு தெரிந்த ஏதோ யாரோ ஒருத்தர், தெரிஞ்சவங்களோ தெரியாதவங்களோ புத்தியில ஸ்லைட்டாவது இருந்தா ஒரு சாமி அரட்ட வந்து உண்மையில நல்ல குணத்தோட எல்லோரும் நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும்ன்ற அந்த எண்ணம் மட்டும் வைக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நான் இருக்கணும் இப்பவே. நீங்க போகும்போதெல்லாம் ஒரு சங்கராச்சாரியரோ யாரோ அவரை பார்க்க போறாங்க அப்படின்னா அவர் பிளஸிங் பண்ணுவாரு. நான் பார்க்க போறவங்களுக்கு தான். அவர் கார்ல போகும்போதெல்லாம் எல்லாரும் நல்லா இருக்கணும் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைச்சிட்டு போக மாட்டார். ஆனா நீங்க நினைக்கணும். பஸ்ல போகும்போதெல்லாம் நினைச்சுக்கிட்டே இருங்க, ஆசீர்வாதம் கொடுத்துக்கிட்டே இருங்க. ஸ்லோகம் விஸ்தாரத்தை ஒரு நொடியில சுருக்கி ஞானத்தின் சாரத்தை அனுபவம் செய்ய வைக்கிறது தான் லைட் ஹவுஸ் மைட் ஹவுஸ் ஆகிறது. விஸ்தாரம் ஒரு நொடியில சாரத்துக்கு வந்துடும். ஏன் இப்படி நடக்குது, அங்க ஏன் இப்படி நடக்குது, அவன் இப்படி பண்ணானா, அவன் அது பண்ணானா, அவன் சொன்னானா, அதை கேட்டு இவன் இப்படி பண்ணானா, இதெல்லாம் விஸ்தாரம். விஸ்தாரம் நான் விரிவா அப்படியே ஒன்னு பின்னாடி ஒண்ணு போய்கிட்டே இருக்கும். மரத்துடைய கிளை மாதிரி ஒரு கிளை வருது, அதுல இருந்து இன்னொரு கிளை, அதுல இருந்து 10 கிளை, அதுல இருந்து இன்னும் 10 கிளை. டே இது விஸ்தாரம். ஒரு வினாடியில சுருக்குங்க. என்ன பிரச்சனை? பாபாவை நினைவு செஞ்சீங்களா, முரளி பச்சீங்களா, அதுதான் பிரச்சனை உங்களுக்கு. இப்ப கணவன் திட்டுறதோ குழந்தை திட்டுறதோ எதுவுமே பிரச்சனை. முரளி படிக்கல, பாபா நினைவில் இல்லை, அவ்வளவுதான். சக்தி இல்லை. சக்தியை கொடுக்கணும். அந்த சக்தி அடையல, முரளி படிக்கல, இல்ல பட்டாலும் அவங்களுக்கு புரியல, புரிஞ்சுக்கூடிய சக்தி இல்ல. அந்த ஆத்மாக்கு நான் சக்தியை கொடுக்கணும், அவ்வளவுதான். இப்ப இதற்கு நான் பண்ண வேண்டியது வேற எதுவும் கிடையாது. அந்த ஆத்மா கூட போய் சண்டை போடுறது எதுவுமே கிடையாது. அப்ப இந்த ஞானத்தின் சாரத்தை அனுபவம் வைக்கிறது. அப்ப அந்த ஆத்மாக்கு சக்தி இல்ல, அவ்வளவுதான். பயங்கரமா சண்டை போடுது இன்னொரு ஆத்மா கூட, பஞ்சாயத்து பண்றவங்க இவங்க அவங்களை திட்டுறாங்க, அவங்க இவங்களை திட்டுறாங்க. நமக்கு தெரியுது ஆத்மாவுக்கு சக்தி இல்ல, அமைதி சக்தி இல்ல, நிரம்பி இல்ல. உங்களுக்கு நிரம்பி இருக்கிறது எப்படின்னு தெரியும், அமைதியின் சொரூபம் ஆகுறது எப்படின்னு தெரியும். ஆகுங்க அந்த நேரம், அந்த அதிர்வலைகளை பரப்புங்க, அந்த அமைதி அவங்கள அனுபவம் செய்ய வைங்க. நீங்க வாயே திறக்கலாம்னா அந்த ஞானத்தின் சொரூபமாகி அந்த ஞானத்தின் சாரத்தையே அனுபவம் செய்ய வச்சுங்க. இதுக்கு பேர் தான் லைட் ஹவுஸ் மைட் ஹவுஸ் ஆகிறது. சூப்பர். வேற ஸ்லோகம் இல்லையா? லைட் ஹவுஸ் மைட் ஹவுஸ்னா என்ன? கலங்கரை விளக்கு. கடல்ல தூரத்துல இருக்கிற கப்பல்லாம் இங்க கரை இருக்குது அப்படின்னு தெரியப்படுத்துறதுக்காக அங்க லைட் ஹவுஸ் இருக்குது, அதை பார்த்துட்டு வரும். சோ எல்லாத்துக்கும் அது மாதிரி சரியான வழி எதுன்னு தெரியாம அலைஞ்சிட்டு இருக்கிறாங்க. விஸ்தாரத்துல போய் சிக்கிட்டு இருக்கிறாங்க எல்லாரும். எல்லாரும் ஒவ்வொரு சக்கர வேகத்துல மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இதுதான் சரியான வழி அப்படின்னு நீங்க காட்டணும். அந்த மாதிரி உயிரோட்டமான கலங்கரை விளக்கு நீங்க. லைட் ஹவுஸ் வந்து லைட்ட கொடுத்துட்டு இருக்குது, நாலாபுரமும் வெளிச்சத்தை கொடுக்குது. அதே மாதிரி மைட் ஹவுஸ் வந்து நாலாபுரமும் சக்தியை கொடுக்கணும். நாலாபுரமும் நீங்க சக்தியை கொடுக்கணும்னா இங்க என்ன நடக்குதுன்றதே உங்களுக்கு தெரியக்கூடாது. உங்களை சுத்தி என்ன நடக்குதுன்றது ஒன்னே ஒண்ணுதான் தெரியணும். அவங்களுக்கு இப்ப ஏதோ ஒரு சக்தி தேவைப்படுது, அந்த சக்தியை கொடுங்க. இப்போ உதாரணத்துக்கு நீங்க ரஷ்யாவுக்கு போயிட்டீங்க, எப்படியோ போயிட்டீங்க, அங்க ரெண்டு பேர் அடிச்சுக்கிறாங்க, அவங்க என்ன பேசுறாங்கன்னு உங்களுக்கு தெரியாது, ஆனா அடிச்சுக்கிறாங்கன்னு தெரியும். அவங்களுக்கு அமைதி தேவை, அமைதி கொடுங்க. அதே மாதிரிதான் உங்க வீட்டிலேயோ, உங்க தெருவிலையோ, அல்லது உங்க சென்டர்லயோ, பிராமண பரிவாரத்திலயோ, அல்லது வெளியிலயோ யாரோ ரெண்டு பேருக்கு ஒரு பிரச்சனை வருது, என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சுக்க விரும்பாதீங்க. அவங்கள நிரம்பியவரா ஆக்குறதுக்கு தேவையான சக்தியை கொடுங்க. அதுதான் மைட் ஹவுஸ். லைட் ஹவுஸ் வந்து எப்பவுமே வெளிச்சத்தை கொடுத்துட்டே இருக்கணும், மைட் ஹவுஸ் எப்பவுமே சக்தி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஆக்சுவலா இதுதான் ஞானத்தின் ஒரு சாரமே இல்லையா. விஸ்தாரத்தெல்லாம் தேவையில்லை, நான் மைட் ஹவுஸ் தான் இருக்கேன், சக்திசாலியா இருக்கேன், இது பிரச்சனை அதெல்லாம் தேவையில்லை. லவ் யூ பாபா. ஒரு சில டாக்டருங்க பாத்தீங்கன்னா, நிறைய பேருக்கு டாக்டருங்களுக்கு வரும், என்ன பிரச்சனைன்னு கேட்காம அவர் பாட்டுக்கு மாத்திரை எழுதுறாரு. அந்த ஏதோ உடம்பு சரியில்லைனவங்க அவ்வளவுதான், அவரு பேஷண்ட் வந்து அடுத்தது இப்படி ஆச்சு டாக்டர் அப்படியே அதெல்லாம் சொல்றதுக்கு நிறைய இவர் எழுத ஆரம்பிச்சிரு. அவர் பாப்பம் வரும், எதுவுமே கேட்கல, ஸ்டெதோஸ்கோப் கூட வச்சு பாக்கல. அவர் பார்த்த உடனே கண்டுபிடிச்சிட்டாரு, இவருக்கு இதுதான் பிரச்சனைன்ட்டு எழுத ஆரம்பிச்சுட்டாரு, அவ்வளவுதான். அவரால் கண்டுபிடிக்க முடியுமோ இல்ல, நம்மளால கண்டுபிடிக்க முடியும். உடனடியே அவங்களுக்கு மாத்திரை கொடுக்க வேண்டியதுதான், அதுவும் சக்தியை கொடுக்க வேண்டியதுதான். அதான் லைட் ஹவுஸ் மைட் ஹவுஸ். ஏன்னா இங்க என்ன வியாதின்னு கேட்டீங்கன்னா நீங்க மாட்டிக்குவீங்க, ஏன்னா அது உள்ள போய் உங்களுக்குள்ள வேலை செஞ்சு அது சம்பந்தப்பட்ட உணர்வுகளை உங்களுக்குள்ள எடுத்துட்டு வந்துடும். அப்புறம் எங்க நீங்க மைட் ஹவுஸ் ஃபுல்லா அணிஞ்சு போயிடும், வேற யாராவது வந்து உங்களை பட்ட வச்சு மைட் ஹவுஸ் ஆக்கிட்டு போகணும். விஸ்தாரமே கவலை இல்ல, எல்லாமே ஆத்மா பரமாத்மா நாடகம் டிராமா நடந்ததெல்லாம் நன்மைக்கு ஓடிப்போம். இது உன்னால உணர முடியல, பரவாயில்ல, என்னால உணர முடியும், நான் எதுவுமே எடுத்துக்க விரும்பல, நான் கொடுக்கதான் விரும்புற சக்தியை கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன். அதுதான் விஸ்தாரத்தை ஒரு வினாடியில திருக்கி ஞானத்தின் சாரத்தை ஒரு வினாடியில அனுபவிச்சுக்கிறது. ஏன்னா ஞானத்தின் சாரமே அந்த சக்தி தான், குணங்கள். இந்த சக்திகளை அனுபவம் செய்ய வைங்க, அப்படி செய்ய வைக்கக்கூடிய லைட் ஹவுஸ் மைட் ஹவுஸ் ஆகுங்க. உயிரோட்டமான சக்தியின் சுரங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம், ஒலியின் சுரங்கள், ஒலி போயிட்டே இருக்குது. சக்தியை ஒலியாக்கி அன்பு சக்தி, அது ஒரு வெள்ளையான ஒலியா, சோ நிறைய அந்த ஒரு ஒரு சக்திக்கும் ஒரு கலர் கொடுத்துருப்பாங்க. அப்படிதான் நினைக்கணும்னு அவசியம் கிடையாது, ஏதோ ஒரு கலர், அது கலரே தேவையில்ல, ஒலியா போய் ஒலி ஒலி ஒலி, அல்லது தண்ணியா கூட நினைக்கலாம், அல்லது நறுமணமா கூட நினைக்கலாம், அதான் ரோஜா பூ வாசனை, இந்த அமைதி. அப்படி பரவ செஞ்சுட்டே இருங்க. ஓம் சாந்தி. சம பவர்ஃபுல் வாணி, சம பவர்ஃபுல்லான யோகா வருது வாணி எடுக்கும்போது. சரி, அப்ப இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, சாரி. ஏன்னா நிறைய மாற்று ஏற்பாடு பண்றதுனால, சோ இப்ப மற்ற சிஸ்டர் முரளி சேனிங் அதெல்லாம் போடுறாங்களே, ஸோ அது வந்து வேற ஒரு சேனல் மூலமா இப்ப போடுறோம். ஸோ பெஸ்ட் வந்து bksaravana.com, எந்த சேனல்ல போனாலும் அந்த பிளாக்ல எப்பயுமே வரப்போகுது இல்லையா. ஸோ அதுக்காக தான் பிளாக்ல பாருங்கன்னு சொல்லு. ஸோ அதே மாதிரி ப்ராப்ளம் வந்தாலும் பாத்தீங்கன்னா நாங்க எதுல போட்டாலும் பாத்தீங்கன்னா அது பிளாக்ல வந்துடும். ஸோ அதனால bksaravana.com அவசியம் பாருங்க அப்படின்னு சொல்றது. ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.